கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அருமையாக கிடைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும், நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானம் தெரிவித்துக் கொள்வது என்கின்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளும் நம்ம வந்து எசேக்கியேல் 3 தியானிக்கலாம். சென்ற வாரம் 2 நம்ம பார்த்தது அதை எசேக்கியேலுக்கு தேவன் அந்த காலூன்று நிற்க செய்து அவருக்கு அவருடைய ஆவியை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்துல போய் பேச சொல்றார். அப்ப நீ வந்து நான் கொடுக்கிற வார்த்தைகள் நீ தைரியமா போய் அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப கடினமான ஜனங்கள் தான், இருந்தாலும் நீ தைரியமாறு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தைகள் உறுதியாக கொடுத்து அவரை திடப்படுத்துறத நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரி அந்த புஸ்தக சுருளை கொடுத்து அந்த புஸ்தக சுருளை அவரு புசிக்கு செய்றார். அதெல்லாம் நம்ம 2 பார்த்தோம். அப்ப அதுலயே அந்த எசேக்கியேல் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல யாருக்கு நிஜமா இருக்காரு, அவர் நிழல் இங்க நிஜத்துல பார்க்கும்போது நம்ம 7 கிறிஸ்துவுக்கும் 7 மற்றும் சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்கள் அழைக்கப்பட்ட அந்த பரம அழைப்புக்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அவரு ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கார். அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டில் இப்ப 3 நீங்க பார்க்கும்போது அவரு அந்த புஸ்தத்து சுருளை தான் திரும்ப பேசுறார். அந்த புஸ்தத்து சுருளை அதாவது மனுபுத்திரனை நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்ப 2 பாத்தீங்கன்னா அதே புஸ்தக சுருளை பத்தி தான் பேசியிருக்குது. இப்ப 3 துவங்கும் போது அதுதான் அது குறித்தான் துவங்குது. அப்ப நம்ம நிழல்ல இந்த பாடங்களே அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டிய பாக்குறோம். நிழல்ல வந்து எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், அப்ப அதனுடைய நிஜம் அப்படித்தான் நம்ம கம்பாரிசன் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதுலயும் கூட அந்த புஸ்தக சுருளை கொடுக்கறாரு, அந்த புஸ்தக சுருளை எந்த என்ன எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயத்த வந்து நமக்கு சொல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு தெய்வீக திட்டம் அங்க வெளிப்படுத்தப்பட்டது அப்படி அந்த ஒரு பாயிண்ட் தான் நிழல்ல சொல்றாரு. அப்ப அதனுடைய நிஜத்துல நம்ம பார்க்கும்போது நிஜத்துல வந்து இந்த தேவனுடைய சத்தியங்கள் அந்த ஏற்றகால அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் தகவல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது, அது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கு. அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டில் அந்த யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அதுக்குள்ளார இருந்த அந்த காலங்களும் வேலைகளும் அதோடு கூட சேர்த்து அங்க சொல்லப்பட்டதாக அதுதான் நம்ம நாங்க பாக்குறோம். அப்ப இந்த ஒரு நிலைமையில இந்த சுருளை வாங்கி நீ புசிச்ச பிற்பாடு இஸ்ரேல் நீ போய் பேசு அப்படின்ட்டு அங்க அறிவுறுத்துறாரு. அப்ப அந்த புசிக்கிற வரைக்கும் தேவனுடைய அந்த உதவி அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த உள்வாங்குற அளவுக்கு அந்த இசைக்கியலுக்கு தேவன் கிருபை செய்தார். அப்ப அந்த புஸ்தக சுருள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது நமக்கு போன வாரமே பார்த்தோம். அதுல என்ன இருந்தது, புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்று இருந்தது. அப்ப எல்லாமே எச்சரிப்பான விஷயங்கள் தான் அது இருந்தது அப்படின்ட்டு பாக்குறோம். அப்ப அதனுடைய நிஜம் நம்ம பார்க்கும்போது இந்த காலத்துல பர்டிகுலரா நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த உண்மையா நம்ம வந்து கத்திரத்துல இருக்கணும். அந்த நமக்கு பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு நம்ம உண்மையாக நம்ம இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப உண்மையாக இல்லாத பட்சத்துல நமக்கு அது அந்த வார்த்தைகள் புலம்பல் தவிப்பு ஐயோங்கிற வார்த்தை நமக்கு பொருந்தக்கூடியதாக அது இருக்கு. அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இதுலயும் கூட பின்னாடி நிறைய வசனங்கள் அந்த கம்பாரிசன் பார்க்கலாம், நமக்கு வந்து எப்படி இப்படி எல்லாம் நம்ம இந்த காலத்துல பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு நிலைமையில எசேக்கியேலுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கிறாரு, அந்த வார்த்தைகளை அந்த கிரகிச்சுக்கிறாரு. அந்த கிரகிச்ச பிற்பாடுதான் இஸ்ரேல் ஜனங்கள்ல போய் அவரு அந்த கிரகிச்ச வார்த்தையை உறுதியா போய் அங்க பேசுறாரு. இப்ப இதே வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்தலையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 10 8-11 நம்ம முதலே தியானிச்சோம். அதுல வந்து நம்ம படிக்கலாம் வெளிப்படுத்தல் 10:8-11.
நான் வானத்திலிருந்து பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் இன்றதை பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனீ போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று.
இப்ப இந்த வார்த்தைகளை வந்து அங்க யோவான் வகுப்பாருக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு. யார் மூலமா? சகோதரர் ரசல் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா, அந்த நம்ம பார்த்த அந்த அரை மணி நேரம் அமைதியில் முதலாவது அந்த சிறு புஸ்தம் அப்படிங்கறது வந்து அந்த ஆசிரியர் கூடாரத்தினுடைய அடையாளங்கள் மற்றும் நிழல்கள் அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த ஆசிரியர் கூடாரத்தின் அடையாளங்கள் மற்றும் நிழல்கள் அந்த புஸ்தகத்தை வந்து அவரு வாங்கிக்கிறார். யாரு? யோவான் கிட்டிருந்து. அவர் இயேசு கிறிஸ்துவிடம் யோவான் வாங்குறாரு. ஆனா இங்க வந்து ஏழாம் தூதனுக்கு கொடுக்கும்போது கத்ரா இயேசு கிறிஸ்துவிடம் இவர் வந்து சகோதரர் ரசல் வந்து அதே முதல் அவருடைய புஸ்தகம் வந்து அது அந்த ஆசிரியர் கூடாரத்தினுடைய அந்த பலியின் வலைகள் மற்றும் முறைமைகள் எல்லாமே அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை அவரு வெளிக்கொண்டு வர்றாரு. அது கொண்டு வர அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அது வாயில புசிக்கும் போதுன்னா அந்த கிரகிக்கும் போது அது தேவன் அந்த கொடுத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுக்க வாங்கும்போது அது தேனை போல மதுரமா இருந்துச்சு. ஆனா அது வயிற்றுக்குள்ள போனோம்னு நினைச்சாமா கசப்பாக மாறிச்சு. அது எப்படி மாறிச்சுன்னா அந்த வார்த்தைகள்ல வெளியில் போகும்போது அந்த பெயர் கிறிஸ்துவ மண்டலங்களுக்கு போகும்போது அந்த செய்திகள் மூலமாக சகோதர ரசலுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஒரு பத்திரிகை மூலமாக சகோதரர் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசி அவருக்கு அநேக வேதனைகளை அவங்க கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாமே அவர் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அந்த அந்த உபத்திரங்கள் எல்லாமே சகோதரர் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. அப்ப அதே மாதிரிதான் இந்த காலகட்டங்கள்ல நாம இந்த அது பர்டிகுலரா இந்த ஒரு கடைசி ஏழு காலங்கள் ஏழு வருஷம் வந்து சபைக்கு வந்து ரெண்டு விதத்திலையும் அங்க இது இருக்கு, பாதகம் இருக்கு. சபைக்குள்ளாரையும் இருக்கு, அதே மாதிரி வெளியிலையும் கூட பெயர் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு முன்பாகவும் நம்ம பலமான ஆகாரங்களை நம்ம போடும்போது அது அங்க எதிர்ப்புகளை கொண்டு வருது. அதோடு கூட சபைக்குள்ளாரையும் கூட இந்த எதிர்ப்புகள் வந்து உண்மையான அந்த சத்தியங்களை நம்ம எடுத்து வைக்கும் போது நம்ம உண்மையான வாழ்ந்து எடுத்து வைக்கும் போது அது நிச்சயமாக அது இந்த வயிற்றுக்கு கசப்பு தான் கொண்டு வரும் அப்படிங்கறது கொண்டு. அதே சமயத்துல கசப்பை கொண்டு வந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய சக்தியை தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தர்றார். அதனாலதான் அந்த நீ வந்து புசிக்கும் போது நீ வந்து அந்த புசிச்சுக்க புசிச்சுட்டு நீ எப்படி இருக்குன்னா அந்த பேசுறவர்கள் மத்தியிலையும் மற்றும் நம்ம சகோதரர்கள் மத்தியிலும் நீ வந்து அந்த பரிசுத்தவனாகி நீ வந்து தேறினவனாக இருக்கணும். அப்ப தேவனிடத்தில் நீ அங்கீகாரம் பெறும்படி நீ ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா இந்த ஒரு இப்போ எசேக்கியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஸ்ட்ராங்கா அவர் போய் பேசினாரு. சகோ ரசலுக்கு வெளிப்படுத்தி அவரும் வந்து ஸ்ட்ராங்கா அவர் வந்து எடுத்து முன்வச்சார். எந்த விதமான பயப்படலோ அதுமே இல்லை. அதே மாதிரி தான் நாமும் எப்படி இருக்குன்னா அந்த சத்தியங்கள்ல தேர்ந்தவராக நாம இருக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு வந்து எப்படின்னா அங்க ஃபுல்லா ரிவீல் ஆயிடுச்சு, எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டாச்சு. இப்ப நம்ம வந்து நம்ம தான் இப்போ அங்க தேடி கண்டடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த அர்ப்பணிப்பின் ஆவியை காமிக்கிறோமோ, உற்சாகத்தின் ஆவியை காமிச்சு கத்திரிட்டு நம்ம நெருங்குறோமோ, அப்ப அந்த அளவுக்கு தான் நமக்கு சத்தியங்களை பிடிக்க முடியும். சத்தியங்கள் அந்த சத்தியத்தினுடைய ஆழங்கள் வெளிப்படும். அந்த மூலமா தான் நம்ம உண்மையுள்ள அந்த ஊழியக்காரர்களாக நம்ம இந்த காலத்துல விளங்க முடியும். அதான் தேவனுடைய மனுஷன் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் அப்ப நிதானமாக சத்தியத்தை பகுத்து போதிக்கிறனாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த காலத்தில் வெளிப்படுகிற சத்தியங்களை நம்ம பற்றிக்கொள்ளவும் அதற்கு நம்ம உண்மையா இருக்கணும். அப்ப எதுக்கு நம்ம கொடுக்கறாருன்னா நம்ம வெளியே விட்னஸ் பண்றதுதான். தைரியமா நம்ம கிடைச்ச தெளிவான சத்தியங்களை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு நம்ம தயங்க கூடாது, அது அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அங்க நம்ம பார்க்க. அதேன்னா லூக்கால சொல்றாரு, லூக்கா 9:26 வசனம் சொல்லும் போது அந்த ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 9:26 அவரை குறித்தும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் யார் வெக்கப்படுறானோ, அப்ப அவன் வந்து அவனை இந்த மனுஷகுமாரன் மகிமையோடு வரும்போது வரும்போதுதான் இந்த காலம் வந்திருக்கார். இந்த காலத்துல வந்திருக்கும் போது அவன் பிதாவின் மகிமையோடும் குமாரன் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வந்திருக்கார். இப்போ அப்ப வந்திருக்கும் போது அப்போ வெட்கப்படுறவனை பார்த்து அவர் வந்து வெட்கப்படுறேன் அப்படின்ட்டு சொல்ற. ஏன்னா அந்த வசனங்களை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். இனிமேல் வந்து சத்தியத்தின் மூலமா தான் எல்லாத்துடைய ரட்சிப்பும், நம்மளுடைய ரட்சிப்பும், உலக மனுஷன் எல்லாத்துடைய ரட்சிப்பும் சத்தியத்தின் மூலமா தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய சத்தியங்களை சத்திய வார்த்தைகளை உயர்த்தி வச்சிருக்காரு. அதனால இந்த ஒரு சத்தியங்களை இந்த வசனங்களை நம்ம அலட்சியப்படுத்தணும்னா இல்ல இந்த சத்தியங்களுக்கு வெட்கப்பட்டோம்னா அப்ப நிச்சயமா நம்ம அந்த மனவாட்டி சபையில போய் சேர முடியாது, அங்கமாக நம்ம முடியாது. அதே சமயத்துல அப்ப கிறிஸ்துவனுடைய நாமம் வந்து அவர் மகிமை அடைய வரைக்கும் அவருடைய நாமம் வந்து என்ன ஆயிடுச்சு, இழிவா இருந்துச்சு, அவமானப்பட்டுச்சு. ஆனா அவர் மகிமை அடைஞ்சு பிற்பாடு, அது பர்டிகுலரா இப்ப வந்து மகிமை, இப்ப இரண்டாம் வரையில மகிமையோட வந்த பிற்பாடு ராஜாவாக ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக இப்ப வந்திருக்காரு. இனிமேல அவருடைய நாமம் மகிமையா அந்த அவமானம் அடையிறக்கோ நிந்தையா இருக்க அவரு அது இனிமேல விடுறதில்லை. அப்ப அந்த இனிமேல அந்த நாமம் வந்து அவமானத்துக்கோ நிந்தைக்கோ போக போறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்திருக்காரு, அவருடைய வார்த்தைகளையும் உயர்த்திருக்காரு. அப்ப இனிமேல் வந்து எல்லாருமே யார் யாரு அவங்கவுங்க அவரு நாமத்தை தெரிஞ்சு அவருக்கு கீழ்படிந்து அவருடைய கிருபைக்குள்ளார வந்து சேர வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய நிர்பந்தமா இருக்கு. இனிமேல் இனிமேல் அவர் வந்து இறங்கி வரதில்லை, மனுஷன் தான் இனிமேல் அவருக்கு அவருக்கு பார்த்து அவருக்குரிய கனத்தை கொடுத்து சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்குரிய அந்த கிருபைகளை மகிமைகளை தயவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதனால இதுல என்ன பாயிண்ட் வரும்னா, இந்த காலத்தில் விடுபடுகிற சத்தியங்கள், அந்த சத்தியங்கள்ல வந்து நம்ம தயங்காமல் மயங்காமல் அந்த அலட்சியப்படுத்தாம வெட்கப்படுத்தாம நம்ம தைரியமா எடுத்து பேச வேண்டியவங்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு காலத்துல பர்டிகுலரா இன்னும் சொல்ல போகும்போது, அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, எப்படி இப்போ அவருடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவரு அதாவது தன்னுடைய பிள்ளைகள் மூலமா தான் அவர் மாம்சத்தில் இருந்து கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்ட்டு நான் பாக்குறோம். அப்போ இந்த ஒரு நிலைமையில மற்ற அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அது உலகமா இருந்தாலும் சரி, பெயர் கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலா இருந்தாலும் சரி, உலகம் வெறுக்குது அப்படின்னா, உலகம் மற்றும் அந்த பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் வெறுக்குது அப்படின்னா, உங்களை வெறுக்கிறதுனால என்னையும் அங்க வெறுத்துச்சு அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். அப்ப இதே விஷயம்தான் அந்த 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வெட்கப்பட்டாங்க. அப்ப அந்த அந்த மாதிரி அங்க வெட்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்த விளைவு நம்ம அங்க பார்த்தோம். ஆனா இந்த காலத்துல பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அந்த வார்த்தையை வந்து சகோதரர் அங்க வலியுறுத்தி சொல்றாரு, பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் வந்து நம்ம மத்தியில இருப்பாங்க. அதாவது உடன்படிக்கை இது ரெண்டாம் பட்சம் பண்றது. அப்ப தேவனோட சேர்ந்து உடன்படிக்கை ரெண்டாம் பட்சம் பண்ணும்போது அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்க, பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல வந்து தேவனுடைய உடன்படிக்கையை விட பெரிதான விஷயம் எதுவுமே இல்லை. அந்த உடன்படிக்கை வந்து முதலாவது, அதான் முதலாவது முதலாவது தேவனை ஃபர்ஸ்ட் எதிர்த்தாலும் தேவனை வைக்கணும், தேவனுடைய உடன்படிக்கையை வைக்கணும். அப்ப அதே ரெண்டா நம்ம வந்து ரெண்டாம் பட்சம் வச்சோம்னா அப்ப நம்ம வெட்கப்படுறவங்களாக ஆயிடுவோம். அப்ப வெட்கப்படுறவங்க இன்னொரு வார்த்தையை சொல்லும் போது பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக ஆயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அப்படி ஆகும்போது அப்ப அந்த இடத்துல அது ஒரு கேப் அங்க நமக்கு அங்க இருக்கணும். அப்ப உண்மையான நம்ம இருக்க பட்சத்துல அந்த பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களோட நம்ம அந்த கேப் இருக்கணும். அப்ப பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசன் இருந்தாங்க. அப்ப அதுலயும் 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேருக்கு அது விட்டுருங்க, 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்லயும் செப்பரேட்டா 3 பேர்த்த தனக்குன்னு வச்சுட்டாரு. அப்ப தனக்குன்னு தன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களை அவருக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு அந்த 12 பேர்த்தையும் 3 பேர்த்த தனியா அவரு பிரிச்சு வச்சிருந்து அநேக ஆழமான காரியங்கள் அவருக்கு ஆதரவு அநேக அந்த ஆறுதல் தேவைப்படும் போது அந்த 3 பேர்த்தையும் அவர் பயன்படுத்திட்டாரு. அப்ப அதே ஒரு நிலைமை நாமும் அந்த இந்த ஒரு பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில இருக்கும்போது அப்ப நமக்கென்று அந்த உண்மையான அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற சகோதரர்களை வந்து நம்ம சேர்ந்து கொள்வது அது ஆவிக்குரிய ஒரு விவேகமாக இந்த காலத்துல இருக்கும். அப்ப இதன் அடிப்படையில் தான் இந்த காலத்துல இந்த ஒரு சகோதரர்கள் அதை நம்ம பர்டிகுலரா நம்ம வந்து எப்படி இயேசு கிறிஸ்து இந்த 12 பேர்ல இருந்து அந்த 3 பேர்த்த பிரிச்சாரோ அதே மாதிரி நமக்குள்ளார நம்ம பெயர் ஆவிக்குரிய இஸ்ரேல நேசிக்கணும். அதே சமயத்துல அதிகமான நேசம் யார்கிட்ட காமிக்க முடியும், அந்த உண்மையுள்ளவங்க அந்த 3 பேர்த்துக்கிட்ட தான் எப்படி இயேசு கிறிஸ்து காமிச்சாரோ அந்த மாதிரிதான் நம்ம அந்த உண்மையுள்ளவர்கள்ட்ட தான் நம்ம காண்பிக்க முடியும். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட். தேவன் நம்ம இருந்து ஒரு கணக்கு கேட்கிறாரு அப்படின்னா சகோதர அன்புல வந்து நீங்க ஒரு நிலைச்சு நில்லுங்க. சகோதர அன்புல ஒரு பெரிய ஒரு பரீட்சை இந்த காலம் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட பரீட்சைனா அந்த உண்மையுள்ளவங்கள் மத்தியில நான் உனக்கு உண்மையுள்ள நான் கொடுக்குறேன் ஒரு சிலர் கொடுக்குறேன் அவங்களுக்குள்ளார உன்னோட உறவு எப்படி இருக்கு, அந்த அந்த உண்மையான அந்த உறவு நீ ஆவிக்குரிய அந்த இஸ்ரேலனாக அவர்கள் மத்தியில இருந்தான் உண்மை பிரத்யட்சமா நான் கொடுத்த அந்த சகோதரர்கிட்ட நீ காமிக்க அவங்கள்ட்ட தான் நம்ம காமிக்க முடியும். அவங்ககிட்ட தான் அந்த அந்த உண்மையான உறவு வந்து காமிக்க முடியும். அதான சொன்னாரு நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் நேசிங்க அப்படின்ட்டு. அதான் அந்த அந்த ஒரு இந்த ஒரு பரீட்சை இந்த காலத்துல இது கர்த்தர் வந்து நம்ம அங்க ஒரு பார்க்கின்ற ஒரு விஷயமாக அது எப்போது வந்து இந்த காலம் அதை தெளிவாக நம்ம இதுல நம்ம இருக்க வேண்டியவங்களாக இருக்கு. அப்ப எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயம் இல்லை. நம்ம எப்போ நம்ம உண்மையா நம்ம இருக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவன் வந்து அந்த ஒரு சில செப்பரேஷன் கொடுப்பாரு. நேச்சுரலாவே ஒரு சில செப்பரேஷன் வந்து நமக்கு அந்த இந்த ஆவிக்குரிய சூழலிருந்து ஒரு செப்பரேஷன் கொடுப்பாரு. அந்த செப்பரேஷன்ல அந்த நம்ம வந்து அந்த உண்மை உள்ளவங்களோட நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் மற்றவங்களை வெறுக்க கூட வெறுக்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஆனா இந்த ஒரு உண்மை உள்ளவர் கூட நம்ம சேரும் போது என்னன்னா நம்ம இன்னும் பலப்படுவோம். அதுக்காகத்தான் பலப்படுவோம். இன்னும் அதிகமாக அந்த சத்திய ஆகாரங்கள் நமக்கு கிடைக்கும். ஆழமான விஷயங்கள் வந்து பெயர் ஆவிக்குரிய செயல்கிட்ட ஆழமான விஷயங்கள் நமக்கு அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, வீணாக தான் இருக்கும். அதனால இந்த ஒரு காலத்துல இந்த ஒரு காலத்துக்கே உரித உரித்தான ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட் இதா இருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் நம்ம இந்த பார்த்த அந்த மூன்று வசனங்கள்ல நம்ம சிக்கல் முதல மூணாம் வரைக்கும் ஒன்னு மூன்று வசனங்கள் வரைக்கும் நீ வந்து அந்த சுருளை புசி, நீ போய் இஸ்ரேல் வீட்டாரில் பேசு அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இது ஒரு நம்ம இந்த காலத்துல அந்த தேவனுடைய அந்த ஆவியில ஒன்று சேர்க்கப்படுகின்ற நிலைமையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியங்களாக இருக்கு. அப்ப இதுதான் அந்த வெளிப்பாட்டில் நம்ம பார்த்தோம். அந்த 10:8-11 வரைக்கும் அந்த சகோதர ரசலுக்கு அந்த இயேசு கிறிஸ்தன் மூலமாக தூதன் கொடுக்கிறாரு. அப்ப அதை வந்து வாங்கி புடிச்சுக்கிறாரு. அந்த அவர் வாய்க்கு அதுக்கு தேன் அரைஞ்சு வயிற்றுக்கு கசப்பா இருக்கு. அப்ப அதுல இருந்து எப்படி கசப்பா இருந்தது எப்படி பார்க்கும்போது அது ரெண்டு விதம் பாதிப்பு ஏற்படுது. சகோதர ரசனுடைய காலத்துல அந்த சத்தியங்களை வெளிப்படுத்தின உடனே அந்த பெயர் சபையினுடைய போதவர்கள் இவர் மேல கோபத்தை வெளிப்படுத்தி அவதூறு பேசினாங்க. அந்த பத்திரிகை மூலமா அவதூறு பேசினாங்க. அது அது ஒரு பக்கம். அது நெகட்டிவான விஷயம் ஒண்ணு. அது பெயர் சபைகள் மத்தியில் எப்படி நடந்துச்சு, இவன் சத்தியம் வெளிப்பட்டதுனால நெகட்டிவா அந்த ஒரு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாசிட்டிவா என்ன நடந்ததுன்னா அந்த உண்மையுள்ள சகோதரர்கள் அந்த சத்தியத்தின் மேல தாகம் உள்ள சகோதரர்கள் வந்து இந்த கேட்ட இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்ட உடனே இது மதுரமாக அவர் எண்ணி இதை ருசி பார்த்து ஆச்சரியம் சந்தோஷம் ஆசீர்வாதம் அங்க அடைந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே சத்தியம் போச்சுன்னா ரெண்டு பாதிப்பை ஏற்படுது. அதே மாதிரிதான் இந்த காலத்திலையும் நாமும் அந்த ஒரு சத்தியங்களை கொடுக்கும்போது அது உண்மையுள்ளவர்கள் நினைவாங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த உண்மை இல்லாதவங்க உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவங்க நமக்குள்ளே இருப்பாங்க, உண்மை இல்லாதவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க எதிர்ப்பாங்க. அது நேச்சரெல்லாம் வரும். ஆனா இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புக்குள்ளாரையும் தேவன் வந்து ஒரு பலத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த பார்க்க. அப்போ அந்த ரசல் மூலமாக அந்த வெளிப்பட்டுப்பட்ட சத்தியங்களை யாரு அந்த மதுரமாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க வந்து எதிர்ப்பு ஏற்றுக்கொண்டதோட அந்த பொறுமையோட கடைசி வரைக்கும் சகிச்சு அவங்க வந்து தங்களுடைய தங்களை சுத்தி எடுத்துக்கொண்டு அந்த மனவாட்டி வகுப்பாருக்கு அங்க போனாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால அந்த சத்தியத்தினுடைய சத்தியத்தை சத்தியம் வெளிப்படுதுன்னா அந்த சத்தியத்தினுடைய அந்த முழு வேல்யூவை நம்ம கிரகிச்சுக்கணும். கிரகிச்சுக்கோன்னா அந்த வயிறு திறக்கப்படணும். அந்த வாயில நம்ம குசிக்கிறோம், குசிச்சோடனே அங்க வயிறு திறக்கப்படணும். அப்போ அவரு வயிறு திறக்கப்படணும் அப்படிங்கறது என்னன்னா அந்த சத்திய அறிவு வாங்குறோம். சத்திய அறிவு வாங்கணும்னு அதற்கேற்ற அந்த நம்முடைய கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. அப்ப அந்த கடமைகள் அந்த பொறுப்புணர்வு அர்ப்பணிப்பு உணர்வு நேச்சரலா நமக்குள்ள வரணும். சத்திய அறிவு வாங்கணும்னு அது அப்ப அந்த வயிறு திறக்கிற மாதிரி அந்த சத்தியத்துக்கே உரிய அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றியாக வேண்டும் அப்படிங்கிறது பாக்கணும். அப்ப ஆரம்பத்துல இப்ப ஞானஸ்தானம் பெற்ற போஸ்ல அந்த ராஜ்யத்தினுடைய செய்திகள் அந்த ஆறுதலான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுது. அதாவது ஆறுதலான செய்திகள் பலமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படும். அதே அதாவது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு வந்து திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்பவும் அவன் வந்து இந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தேவன திட்டங்கள் எல்லாமே நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக. அதே மாதிரி பரம அழைப்பு இது மாதிரி அந்த ஆரம்ப காலத்துல நம்ம குழந்தையாக இருந்து வளரும் பொழுது வளர்றதுக்கு தேவையான அந்த போஷாக்கு நமக்கு ஞானஸ்தானம் பெற்ற புதுசுல கொடுக்கப்பட்டு அப்போ அதன் அதுக்கு பிற்பாடு அது போஷாக்கு வாங்கிட்டோம். ஆனா அதற்கு பின்னால வந்து வளர்ச்சி எப்படி வரணும்னா அந்த பெற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களை அதற்கே உரித்தான அந்த அர்ப்பணம் நம்ம கொடுக்கணும். அந்த சத்தியம் வாங்கிட்டோம், அது வந்து கிறிஸ்துவ ஜீவிதத்துல போராட்டங்கள் போராடணும். அந்த சத்தியங்களை வாங்கிட்டோம், அது விசுவாச போராட்டங்கள்ல அது வளரணும். அப்ப நேச்சரலா நம்ம அந்த சத்தியங்கள் வாங்கும் போது கர்த்தருக்குள்ளார உண்மையா நினைச்சிருக்கும் போது நிச்சயமாக அந்த வல்லமைகள் துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு எதிராக நம்ம அந்த போராட்டம் நேச்சுரலா வந்து தீரும், அதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து அந்த தெளிவான உறவுக்குள்ள நம்ம இருந்து சக்திகளை வாங்கிட்டோம்னா அப்ப நிச்சயமாக அந்த விசுவாச போராட்டம் துவங்கிடும். அந்த போராட்டத்துல வந்து தேவன் தயவை வாங்கி நம்ம எதுக்கு அந்த போராட்டம் கொடுக்கறாங்க, அந்த நமக்கு அந்த கேரக்டர் வளர்றதுக்காக தான் இந்த போராட்டம் வருது. அப்ப சத்திய அறிவு அதோட கூட தேவனோட அந்த ஒரு சத்தியத்துக்கு அடுத்த உபத்திரவங்கள் ரெண்டுமே பிரிக்க முடியாததாக இருக்கு. அப்ப சத்திய அறிவு வாங்கிட்டோம்னா தேவனிட்ட நம்ம உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக அந்த போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள்ல தேவனுடைய தயவை வாங்கி நம்ம நம்முடைய கேரக்டர்ல வளர கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுதான் குசிக்கும் போது இனிப்பா இருந்துச்சு, தேனை போல இருந்துச்சு, ஆனா வயிற்றுக்குள்ள போனோடனே கசப்பாயிச்சு அப்படிங்க. அப்ப அந்த கசப்பு வந்து நமக்கு வேணும் அப்படிங்கறதுதான் நமக்கு, அந்த கசப்புல தான் தேவன் பலத்தையே வச்சிருக்கார். தயவு அவருடைய கிருபைகள் எல்லாமே அதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. அப்ப அதான் அந்த இசைக்கியேல் மூன்றாம் அதிகாரத்துல நம்ம அங்க பார்த்த அந்த மூன்று வசனங்கள்ல நான் கொடுக்கறத வந்து நீ புசிச்சு கிரகிச்சுட்டு நீ போய் மற்றவங்க கிட்ட பேசு அப்படிங்கிற வார்த்தைகளை அங்க சொல்றாரு. அப்ப அதே மாதிரி அவரு வாயை திறந்து புசிக்கிறாரு. அந்த புசிக்கும் போது வந்து தேனை போல இருந்தது, ஆனா வயிற்றுக்கு போகும்போது அது கசப்பா மாறிடுச்சு. அப்ப அதனுடைய நிஜம் என்ன அப்படிங்கறது விஷயங்களோட நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நான்குல இருந்து ஏழு வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனப்புத்திரனே, நீ போய் இஸ்ரேலின் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கு அல்ல, இஸ்ரேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரேல் வீட்டாரோ எனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்று என்கிறார்களே. இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இறுதியும் உள்ளவர்கள்.
அப்ப அங்க வாங்கி புஸ்தத்தை நீ போய் பேசு, ஆனா நீ நான் யார்கிட்ட அனுப்புறேன்னா அது எல்லாம் புரியும் அவங்களுக்கு. அதாவது விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கு நான் உன்னை அனுப்பல. இசைக்கியல வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட அனுப்புறாரு. அவங்களுக்கு வந்து ஒன்னு பாஷை வந்து ஒன்னு புதுசு இல்ல, எல்லாமே தெரிஞ்சதுதான். அது கடினமான பாஷையெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ போய் அவங்ககிட்ட பேசு. ஏன்னா அவருடைய தேவன் யாரு, தேவனுடைய அந்த நியாய பிரமாணங்கள் என்ன, அது எல்லா கட்டளை எல்லாமே வாங்கினவங்க தான். அது சந்ததி சந்ததியாக அவங்க போதிச்சுட்டே வந்திருக்காங்க, எதுவுமே புதுசு இல்ல. அப்ப அந்த ஒரு நிலைமையில அவங்க என்ன வந்து அந்த சாபத்துக்குள்ளார அவங்க போயிட்டாங்க. அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன என்ன செய்யணும்? அப்ப அந்த அதைத்தான் அவங்க சொல்ல சொல்றாரு. அப்ப அது வந்து ஒண்ணு தெரிய ஒரு விளங்காத பாஷையில் அவங்க சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், அதுன்னு நீ போய் அங்க பேசு அப்படின்ட்டு சொல்ற. ஆனா இவரு ஒருவேளை அவ்வளவு சீக்கிரம் அவங்க கேட்க மாட்டாங்க, அது மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் இஸ்ரேல் ஜனங்கள், ஏன்னா நீங்க என்ன நான் சொல்ல பேசியே கேட்கல, நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் நீ போய் பேசு அப்படின்னு தான் அங்க சொல்றாரு. அப்ப ஒருவேளை அந்த பாபிலோன் அந்த கல்தேய ஜனங்கள், அந்த கல்தேய ஜனங்களுக்கு வந்து அது வேணா அது அவங்களுக்கு வேணா விளங்காத பேச்சா இருக்கலாம், அந்த புரியாத பாஷையாக இருக்கலாம். இசைக்கியேல் போய் பேசினா கல்தேய ஜனங்களுக்கு வேணா தெரியாம புரியாத பாஷையா இருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த கல்தேய ஜனங்கள்கிட்ட இசைக்கியேல் போய் பேசினாலும் கூட அவங்க ஒருவேளை கேட்டு அவங்க அந்த செய்தியை அவங்க ஏற்றிருப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயில் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுறாரு. மத்தேயு 10:15.
நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்த்திலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஓ, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு, ஆனா இருந்தாலும் கூட அவங்க வந்து அதையே ஏற்றுக்கொள்ள, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ள, அவர் அங்கீகரிக்கல. ஆனா அந்த அந்த அற்புதங்களை நான் போய் அந்த புரஜாதியார அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல அவங்க என்னுடைய அந்த கிரிகளை கண்டுதானா நிச்சயமாக அவங்க மனம் திரும்பியிருப்பாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றத நம்ம பாக்கிறோம். ஆனா நீங்க வந்து முரட்டாட்டம் உள்ள சந்ததி, நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படிங்கறத அந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்ப இது வந்து நம்ம நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த சத்தியங்களை வந்து அந்த பெற்றுக்கொண்ட சத்தியங்களை அந்த மற்ற பெயர் சபைகள்கிட்ட நம்ம போய் அங்க சொல்லும் போது அந்த ஒரு கடினமான ஒரு நிலைமை அங்க இருக்கிறத நம்ம பாக்கிறோம். சொன்னோம்னா அங்க அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பக்குவம் அவங்களுக்கு இல்ல, அவன் நம்ம சொல்றத அதற்கு கவனிக்க மாட்டாங்க, நம்ம பேசுறது கூட விட மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீ என்ன எங்களுக்கு என்ன சொல்ற, நீ போய் மற்றவங்களுக்கு போய் சொல்லு அப்படிங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதே வந்து இன்னும் பர்டிகுலரா நம்ம இந்த காலத்துல நமக்குள்ளார நம்ம இந்த சத்தியங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆழமான சத்தியங்கள் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறதுக்கு அந்த சபைக்கடுத்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது அநேகர் வந்ததிய இந்த காலத்தில் நமக்குள்ளார ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அனுபவங்களுக்குள்ளார போகணும். அந்த போகும்போது தான் அந்த வார்த்தையினுடைய அந்த தாற்பயம் புரியும். ஏன்னா அந்த வார்த்தைகளை பேசுறது எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகள்லேருந்து நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் வந்து எத்தனை பேர் நான் சொல்லிட்டு இருக்க, நீ எனக்கு சொல்றியா அப்படிங்க அந்த ஒரு மனநிலை தான் வெளிப்படும் எல்லாருக்கும். எந்த ஜனங்கள் நமக்குள்ளார இருக்கிற ஜனங்களுக்குள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு சத்தியத்தினுடைய அந்த ஆழத்துக்குள்ளார போறது, சத்தியத்துக்குண்ட ஆழம் போக வெளிப்ப அந்த மேலெழுந்து வாரியாக இருக்கிறதுனால அப்ப என்ன ஆகும், நம்ம எப்படி அந்த பெயர் சபைகளுக்கு நம்முடைய வார்த்தைகள் அங்க புரியாம இருக்கு. சாதாரண அடிப்படை சக்திகளே கொடுக்கும்போது பெயர் சபைகளுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி சபைக்கிறது விஷயங்களை நம்ம சபைக்குள்ளாரே பேசும்போது அது வந்து கடினமான ஒரு சூழ்நிலை சபைக்குள்ளார ஏற்படுத்து. ஏன்னா அநேகர் வந்து அந்த வேஷம் உலகத்துக்கு அடுத்த வேஷம் போட்டிருக்காங்க. அதனால வந்து அவங்களை மத்திய பேசு அப்படின்னு சொல்றாரு. அந்த இசைக்கள் சொன்ன அந்த அதே வார்த்தை தான் இப்ப நமக்கும் அந்த சொல்றாரு. அப்ப நீ வந்து பேசு அப்படின்னு. அப்ப எதிர்ப்புகள் வருமா அதை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் அந்த பர்டிகுலராகவே சொல்றாரு. இந்த பாயிண்ட்ல வந்து பெரும்பாலான சோதனைகள் நம் ஆவிக்குரிய வீட்டை சார்ந்தே உள்ளன அப்படின்ட்டு சகோதரர் வந்து பாயிண்ட் சொல்றாரு. அப்படிப்பட்ட பரீட்சைகள் உண்மை சபையில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாரு. அது கடைசி காலங்கள்ல. ஏன்னா அதை நம்ம சொல்றோம், இந்த ஒரு கடைசி ஏழாம் சபையின் காலகட்டத்தில் முழு வெளிச்சம் வாங்கியாச்சு. சபை வந்து முழு வெளிச்சம் வாங்கியாச்சு. அப்ப அந்த வெளிச்சத்தின் படி நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பெயர் சபை பெயர் ஆவிக்குரிய செயல்னாக ஆயிரும். அதனால அந்த ஒரு நம்ம வந்து கத்திரிகள் உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்த வார்த்தைகளை தைரியமாக நம்ம பேச வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு கடைசி காலங்களில் பெயர் கிறிஸ்தவ அந்த நடைமுறைகள் வந்து சபைக்குள்ளாரையும் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்ட்டு சவர் இருந்தாங்க சொல்றாரு. பெயர் கிறிஸ்தவ நடைமுறைகள் அப்படின்ட்டு சொல்லுமோ அது அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துடும். அது இருக்குது, இப்பவே இருக்கு நான் சொல்ல முடியும். ஆனா அவங்க பெயர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அந்த மற்ற நாள் பத்தி கவலையில் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஏதோ ஒரு போக வேண்டியது, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கேட்க வேண்டியது, வந்துட வேண்டியது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாங்கிட்டோம், அப்ப நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். அதே ஒரு மனநிலை இப்ப இருக்கு சபைகள்ல நமக்கு இருக்கு. அப்போ அந்த மாதிரி பெயர் கிறிஸ்தவ நடைமுறைகள் நம்ம சபையில் இருக்கிறதை நம்ம காணும்போது அந்த ஆதிக்கங்களை நம்ம எதிர்த்துனால்தான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்த்து நிற்கும் போதுதான் என்ன ஆகுது, கசப்பா வயிற்றுக்கு கசப்பு எப்ப கிடைக்குன்னா இது மாதிரி எதிர்த்து நின்று அந்த வார்த்தைகளை நம்ம கொடுக்கும்போதுதான் அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த அனுபவங்கள் மூலமா தான் வளர்ச்சி இருக்கு, சபை கருத்து வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு அங்க பாக்கோம். ஏன்னா அந்த இசைக்கியல் சூழ்நிலை நம்ம போன கிளாஸ்மே பார்த்தோம். அந்த இசைக்கியல் எப்படி இருந்தாரு, சிறைப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார். சிறைப்பட்ட ஜனங்கள் அதுக்கு அந்த சிறைப்பட்ட ஜனங்களோட ஜனங்களா இவரும் ஒரு சிறைப்பட்ட நிலைமையில தான் இருந்தாரு. ஆனா இருந்தாலும் அவங்க மத்தியில இவருக்கு ஆவி வெளிப்பா அந்த ஆவில உணர்த்தப்பட்டாரு. அந்த ஜனங்கள்கிட்டயே போய் பேசுறாரு. அப்ப பேசும்போது என்ன எதிர்ப்பு வரதான் செய்யும். அதே ஒரு நிஜத்துல பாயிண்ட் பார்க்கும்போது பிரதிஷ்டை செய்தவர் மத்தியில இதே ஒரு ஆவிக்குரிய அந்த நடைமுறைகளை பின்பற்றதுல அநேக குழப்பங்கள் இருக்கும். அந்த அப்ளை பண்ற விஷயங்கள்ல, அந்த வாழ்க்கையில அப்ளை பண்ற விஷயங்கள் தான் அநேக குழப்பங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வருவாங்க. ஆனா சபைக்கடுத்த உண்மையான ஸ்டாண்ட் பாயிண்ட் வைக்க வேண்டியது உண்மையுள்ள உண்மையாக நம்ம கத்துறதுனால இருக்கணும்னா நம்ம அதை செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதான் அந்த சிறைப்பட்டவர்களுக்குள்ளார நாமும் சிறைப்பட்டவர்களா இருந்தாலும் கூட நம்ம தைரியமாக சத்தியங்களை எடுத்து போதிக்க வேண்டியவங்களாக இருக்கணும் அப்படின்னு அங்க இசைகள் சொல்லும் போது அந்த ஜனங்கள் வந்து கடின இதயமா உள்ளவங்க, ஆணவம் கொண்ட இஸ்ரேல் ஜனங்க. அந்த இஸ்ரேல் வீட்டார் மத்தியில் தான் நான் வந்து உன்னை அனுப்புறேன், அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு முன்னாலேயே சொல்றாரு, எச்சரிக்கிறார். ஆனா பெரும்பாலானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணும் ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் அங்க சொல்லப்பட்டவனுடைய அந்த நோக்கம். அது எல்லாமே நிழல்ல சொல்லப்பட்டது என்ன விஷயம் என்னன்னா எல்லாமே அங்க நிஜத்துல வர்ற விஷயம், நிஜத்துல இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக தான் நிழல்ல பர்டிகுலரா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அங்க சொல்லிடுது. ஏன்னா அந்த காலத்துல ஒண்ணுமே இதெல்லாம் நடந்த பெரிய தான் அளவுல அது நடக்கல. ஆனா இதெல்லாமே இந்த கடைசி காலங்கள்ல இருக்கிற அந்த புதிங்காலங்களுக்கு பாடமாக இருக்கிறதான் அங்க தேவன் நாங்க வச்சிருக்காரு. அப்ப பெரும்பாலானது அந்த செய்திகளை இசைக்கியல் கொடுத்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கொன்றும் அங்கொன்றுமாக்குறவங்க மட்டும்தான் அந்த செய்திக்கு கீழ்படிவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலங்கள்ல ஆவிக்குரிய செயல்கள் மத்தியில நம்ம அந்த செய்திகளை அங்க இசைக்கியல் மாறி ஒரு நிலைமையில் நின்றுட்டு நம்ம உண்மையா நின்று பேசும்போது அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கவங்க செவி கொடுப்பாங்க, அந்த கீழ்படிவாங்க அப்படிங்கிறது அங்க அங்க சொல்றது. ஆரம்பத்திலேயே அந்த மாம்சீக இஸ்ரவேலருக்கு எப்போ தேவன் வந்து தனியாக பிரிச்செடுத்து தன்னுடைய ஜனங்கள் அறிவிச்சாரோ அப்பிருந்தே அந்த ஒரு மாம்சீக இஸ்ரவேலத்துல அந்த சாத்தானுடைய ஆதிக்கங்கள், அந்த தீமையின் தீய ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் அப்பிருந்தே என்று அப்பவே இருந்துச்சு. அப்ப அந்த ஆதிக்கங்களுக்கு எதிராக அவங்க எதிர்த்து கர்த்தரை சார்ந்திருந்தா தான் அவங்க அதுல ஜெயிக்க முடியும். அப்படி கர்த்தரை சார்ந்திராத போது தான் அவங்க பெரும்பாலான ஜனங்கள் வந்து வீழ்ந்து போனதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப அதே ஒரு நிலைமையில தான் இப்போ அங்க தேவன் வந்து ஆவிக்குரிய இஸ்ரேல் மத்தியிலும் அந்த தீமையை அனுமதிக்கிறார். அப்ப தீமையை அனுமதிக்கும் போது அப்போ நிச்சயமாக அது இருக்குன்னா தன்னை சார்ந்திருக்கணும், அவங்களுக்காக தான் அந்த தீமை அனுமதிக்கப்படுது. அப்ப அதைய உண்மையா தேவனை அங்க சார்ந்திருக்கும் போதுதான் இந்த ஒரு தீமை சாத்தானுடைய ஆதிக்கங்கள்ல அவங்க விடுபட முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. அநேகர் வந்து என்ன அந்த உணர்வு இல்லாத ஆவி காமிப்பாங்க, அப்படின்னா அந்த ஆவிக்கிறத உணர்வு அவங்க அதுக்கு இருக்காது. ஆவிக்கிறது அந்த வாழ்க்கையில் அந்த அப்ளை பண்ணலன்னா அந்த ஆவிக்கிறத உணர்வு அவங்க அன்கான்சியஸ் நிலைமையில் இருப்பாங்க. அப்ப சொன்ன வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த ஐம்புலங்கள் செத்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அன்கான்சியஸ் நிலை. அப்ப ஆவிக்கெடுத்த ஐம்புலங்கள், ஆவிக்கெடுத்த ஐம்புலங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த விசுவாச கண்ணு, அந்த விசுவாச அந்த காது, கர்த்தரை ருசி பாக்குற அந்த நாவு, இதெல்லாமே ஆவிக்குரிய புலன்கள், ஐம்புலங்கள். அப்ப இந்த புலன்கள் வந்து எப்பவுமே ஆக்டிவா இருந்துட்டு இருக்கணும். எப்படி மனுஷன் வந்து அவன் சுறுசுறுப்பா இருந்தா தான் அந்த ஐம்புலங்கள் எப்படி இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய புலன்கள் ஐம்புலங்கள் வந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ருசி பாருங்கள், அந்த வசனம் மூலமா அந்த ருசி பார்க்கணும். அதே மாதிரி இந்த விசுவாச கண்டு மூலமாக நம்ம விசுவாச கண் திறந்திருக்கணும், அதே மாதிரி அந்த விசுவாச காது திறந்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஐந்து புலன்கள் நமக்கு இருக்கு, அந்த ஆவிக்குரிய ஐம்புலன்கள் அது திறந்திருக்கணும். அப்ப அந்த ஐம்புலன்கள் திறக்கலன்னா திறந்து ஆக்டிவாவே இருந்துருக்கணும் டெய்லியும். அப்ப டெய்லியும் அந்த ஆவிக்குரிய ஐம்புலன்கள் திறக்கலன்னா என்ன ஆகும், ஆவிக்குரிய அன்கான்சியஸ் மறித்த நிலைமையே ஆயிரும். மாம்சம் உயிரோடு இருக்கும், ஆவி அங்க அன்கான்சியஸ் போயிரு. அதாவது அந்த உணர்வற்ற நிலைமை ஆவிக்குரிய விஷயங்கள்ல இருக்கும், ஆனா புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால இந்த ஒரு அந்த ஒரு ஆவிக்குரிய புலன்கள் நமக்கு இருக்கணும், அந்த ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கணும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இதெல்லாமே அந்த புலன்கள் ஆக்டிவா இருக்கிறதுக்கான காரியமாக இருக்கும். அதனால இந்த ஒரு அந்த ஏழாம் வசனங்கள் வரைக்கும் நம்ம அங்க பார்த்த விஷயம், நம்ம அந்த கேட்ட வார்த்தைகளை நம்ம உண்மையாக இருந்து அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம வந்து பேச வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குதுங்கிறது இருக்கு. அவங்க வந்து கடினமான நெற்றி உள்ளவங்க தான், முரட்டாட்டம் உள்ள இறுதியும் உள்ளவங்க தான், ஆனா இருந்தாலும் நீ போய் பேசு அப்படின்ட்டு அங்க அவங்க சொல்றதை நம்ம பார்ப்போம். அடுத்தது 8-9 வசனங்கள் படிக்கலாம்.
முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றுக்கு எதிராகவும் கெட்டி ஆக்கினேன், உன் நெற்றியை வச்சிரக்கலை போல ஆக்கினேன், கண்மலையை பார்க்கலும் கெட்டி ஆக்கினேன், அவர்கள் கலகம் உள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார்.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலர்களுக்கு அவங்களுடைய நெற்றி எப்படி இருக்குது, கடினமா இருக்குது, முரட்டாட்டம் உள்ள இறுதியும் அவங்க உள்ளவங்கதான், ஆனா இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்யறேன் அப்படின்ட்டு இசைக்கல என்ன சொல்றாரு, இதோ உன்முகத்தை அவர்களுக்கு அவர் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்குனேன். எப்படி கெட்டியாக்குனாராமா, வச்சிரக்கல்லை போல நானு ஆக்கிட்டேன், கண்மலையை பார்த்தும் கெட்டியாக்குனேன், அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. அவங்களுடைய நெற்றி கெட்டியா தான் இருக்கு, ஆனா அவங்களுடைய நெற்றியை விட உங்க என்னோட நெற்றி நான் செஞ்சிட்டேன் கெட்டியாக்கிட்டேன் அப்படின்னு நீ பயம் பயப்படாம இரு அப்படின்ட்டு நான் சொல்ல. அப்ப இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா இசைக்கியல வந்து தேவன் கண்காணிச்சே இருக்காரு, தேவன் வந்து கண்காணிச்சே இருந்து அவருக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். அதாவது சாத்தான் அந்த மற்றவங்களை எப்படி நிலைமைக்காங்க, சாத்தான் மற்றும் அவனுடைய ஆயுதங்களை தரிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலைமையில இவருக்கு தேவ கொடுக்கிற பலம் கண்காணிச்சே இருக்காரு, அந்த ஒரு பலத்தை வந்து தேவன் கொடுக்கிறாரு. அப்போ அந்த சாத்தான் அவனுடைய ஆயுதங்களை விட இவருக்கு அதிகமான ஒரு பலம் வந்து தேவன் கொடுக்கிறார். அதனால அப்போ பெரும்பாலான ஜனங்கள் அங்க இருந்தாங்க, எசேக்கியல் சுத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜனங்கள் அங்க இருந்தாங்க, ஆனா இவர் எசேக்கியல் வந்து தனியா நிக்கிறாரு. ஆனா இவங்க அவங்களை எதிர்த்து இவங்க பேசணும், அவங்க வந்து பெரிய பெரிய பதவி இருக்கிறாங்க, அவங்க வந்து பிரதான ஆசிரியர்கள் கூட அங்க இருக்காங்க இருந்திருக்கலாம், பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா இவரும் ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துட்டு அவங்க எல்லாமே எதிர்த்து பேசணும். அப்ப அப்படி பேசும்போது தேவன் என்ன செய்யறாருன்னா, அவங்க பெரும்பான்மையானவர் இருந்தாலும் கூட அவங்களை காட்டிலும் தேவன் இவரோட இருக்கிறதுனால இவர் தான் பெரும்பான்மையானவரா இருப்பார். தேவன் இவர் கூட இருக்கும்போது அவங்க எத்தனை கூட்டமா இருந்தாலும் சரி பெரும்பான்மையா அப்படின்னு யாரை சொல்லணும்னா இவரை தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவனுடைய ஆவி வந்து ஆவிக்கு ஒரு பலம் வந்து இருக்கிற பலம் வந்து அது சாதாரணமான பலம் இல்ல. அதனால அந்த ஒரு தேவனிடத்துல முறையான அன்பு இருக்கும்போது எசேக்கியேலுக்கு அந்த இடத்துல என்னாச்சு, அந்த ஒரு அந்த பயம் அபாயங்கள்ல இருந்து அதைய நீக்கக்கூடியதாக அது இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த எசேக்கியேலுடைய முகமும் நெற்றியும் எப்படின்னு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வஜ்ரக்கல் போல இருந்துச்சாங்க. அவங்களை பார்த்து அவரு பயப்படல, ஆனா அவங்களுடைய முகமும் நெற்றியும் கூட கடினப்பட்டிருந்துச்சு அது வசனம் சொல்லுது. அப்ப அவங்க கடினப்பட்டிருந்து அப்படின்னா தேவர் அப்செட் ஆங்கிரி அண்ட் டிஸ்பிளீஸ்டு அப்படின்ட்டு நாங்க சொல்றாரு. அப்ப வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிருந்தாங்க, அப்செட்டா இருந்தாங்க, கோவப்பட்டாங்க, ஒரு மாதிரி வெறுப்பு காமிச்சாங்க, வெறுப்போட இருந்தது. அதனால அந்த முகமும் நெற்றியும் கடினமாக அவங்க கொண்டிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் கூட அவங்களை காட்டிலும் தேவன் எசேக்கியேலுடைய முகத்தையும் நெற்றியுமே கடினமாக ஆக்கினாரு, வைரக்கல்லை போல அவரு கடினமாக ஆக்கினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கொள்கையில அவர் தேவன் வெளிப்படுத்துற விஷயங்கள அவரு ஸ்ட்ராங்கா அவர் இருந்தார். கொள்கையின் மேல கொண்ட அந்த உறுதி, அந்த உறுதியில் அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னு பாக்குறாரு. அப்ப இதுல இருந்து அந்த முற்பிதாக்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி எசேக்கியேல் மாதிரியே அநேக முற்பிதாக்கள் அவரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அங்க நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும். பர்டிகுலரா ஒருத்தரை சொல்லணும்னா எஸ்ரா சொல்லலாம். அந்த எஸ்ரா வந்து எப்படி இருந்தார்னா, அப்ப அந்த காலகட்டங்களில் அநேக வருஷங்கள் அந்த ஜனங்கள் வந்து அந்த தேவனை விட்டு வழி விலகி போயிருந்த ஒரு காலம். அப்ப அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேலர்ல பெரும்பாலான ஜனங்கள் வந்து போய் அந்நிய ஜாதியில போய் பெண் கொண்டாங்க. அவங்க நிறைய குழந்தைகளும் கூட வந்துச்சு. அப்ப அந்த ஒரு நிலைமையில இது எஸ்ரா கேள்விப்படாத இந்த விஷயத்த கேட்ட உடனே அவரு ரசவர்த்தி சாம்பல் இருந்த தன்னுடைய உடையெல்லாம் கிழிச்சிட்டு அவரு நோன்பு இருந்து அப்ப தேவன்கிட்ட மன்றாட என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஜெபிச்சுட்டு அவரு உறுதியான ஒரு முடிவு எடுத்தார். தேவன் பக்கத்துல உண்மையான செயலர்கள் யாரோ அவங்க வந்து எல்லாம் அந்தந்த அவனுடைய ஒய்ஃபு அவங்களுடைய குழந்தையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அநேக ஜனங்கள் வந்து விட்டுட்டு வந்தாங்க, அந்த புறஜாதியார் அந்த மனைவிகளை குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு உறுதியா அவரு நின்னார் அந்த ஒரு காரியங்களை. அப்ப இதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருந்துருக்கலாம், ஐயோ குழந்தை ஆயிடுச்சு இனி அவங்க என்ன செய்வாங்க, இல்லையா அவங்களுடைய லைஃப் பின்னால் லைஃப் என்ன ஆகுது அப்படின்லாம் யோசிச்சிருந்தாருன்னா இன்னும் முடிவே அது வேற மாதிரி இருந்தது. ஆனா எஸ்ரா வந்து அங்க ஸ்ட்ராங்கா அங்க நின்னார். அப்ப ஸ்ட்ராங்கா நின்று அது தேவன் அங்க ரொம்ப பாராட்டார் அந்த விஷயங்களை பாருங்க. அந்த மாதிரி அநேக தீர்க்கசன் இருந்திருக்காங்க, அந்த உண்மையா அந்த கொள்கையில அந்த வைராக்கியமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கும் அது இந்த காலத்துல நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சத்தியங்கள் நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிட்டோம் தான். அதான் நீ கட்டு நிச்சயத்துக் கொண்டவர்கள் நீ நினைச்சிரு. அது நமக்கு வந்து தேவன் வந்து பர்டிகுலரா ஒரு சில விஷயங்களை தேவன் நமக்கு வந்து ஆவில உணர்த்துறார். அந்த சத்தியங்களை நம்ம கேட்கும் பொழுதும் மற்றும் அனைத்து நம்முடைய அனுபவங்கள் மூலமாக அநேக விஷயங்கள் வந்து தேவன் அந்த ஆவில தெளிவாக உணர்த்துவார். அப்ப அந்த மாதிரி தெளிவாக உணர்த்த விஷயங்கள் வந்து இண்டிவிஜுவலா நம்ம கொடுக்கற அந்த ஒரு பலம். அப்ப அதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து. அதுதான் நமக்கு இந்த காலத்துல தேவன் நம்மோட பேசுற விஷயம், ஆவியில வந்து பேசுற விஷயம். அப்ப அதுல அந்த அளவுக்கு நம்ம வந்து உறுதியாக நம்ம நிக்கணும். எப்படி அந்த இசைக்கல் நின்னாரோ, அந்த இசா வந்து அந்த நின்னாரோ, அது மாதிரி நம்ம கற்று நிச்சயித்துக் கொள்கிற விஷயங்கள்ல உறுதியாக நம்ம நிக்க வேணும் அப்படிங்கறத. அப்ப அந்த மாதிரி நிக்கிறவங்க தான் அந்த 1,40,000 அவருடைய பாட்டை வந்து யாருனாலையும் பாட முடியாதுன்னு சொல்லிது. அது என்ன பாட்டுனா அந்த கட்ட நிச்சயத்துக்கு தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள இண்டிவிஜுவல் உறவு. இண்டிவிஜுவல் உறவுல வந்து எந்த அளவுக்கு தேவன் என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கறாரோ அதை அப்படியே அவங்க கிரகிச்சு அவங்க தாங்க நிக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று அவங்க நடக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ன இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு முழுமையா மறைவான வாழ்க்கை, வெளிப்படையா எதுவுமே தெரியாத விஷயம். அது வந்து தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதரனுக்கும் உள்ள உறவு. அப்போ அது அந்த 1,40,000 வந்து அவங்க ஜெயம் கொள்றாங்க அப்படின்னா அது அந்த உள்ளான அறிவுல ஜெயம் கொள்றவங்க, உள்ளார்ந்த அறிவுல ஜெயம் கொள்றவங்க தான் அந்த 1,40,000 ஃபைட் பண்றாங்க. விசுவாசம் நல்ல போராட்டத்தை உள்ளார்ந்த அறிவுல போராடுறாங்க. கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களுக்காக நிக்கிறாங்க உறுதியா. அதுலயும் கூட இந்த ஆடு சண்டை போடுற விஷயத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஆடுகள் சண்டை போடும் போது எது சண்டை போடும் தெரியுங்களா, நெத்திலே சண்டை போடும், நெத்தி நெத்திக்க சண்டை போடும். அது மாதிரிதான் அந்த ஆடுகள் இந்த ஒரு 144,000 ஆடுகள் வந்து எப்படி சண்டை போடணும்னா அவங்களோட நெற்றிகள்ல சண்டை போடணும், உள்ளார்ந்த அறிவுல வந்து சண்டை போடணும், அதனுடைய அடையாளம் தான் அவன் நெற்றியில முத்திரை தரிக்கப்படுது. அப்ப அதனால அந்த ஒரு நெற்றி இந்த காலத்துல நமக்கு வந்து இந்த நெற்றிய ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை உள்ள உறவுகள் நாம வந்துட்டோம். இந்த இந்த நெற்றியை நம்ம வந்து ஒன்னா அந்த நீதிக்காக நம்ம தைரியமா நிக்கலாம், நின்று அந்த நெற்றியை அந்த உள்ளான அறிவை நம்ம பெற்றுக்கொண்ட அறிவுல அறிவை அறிவுக்காக போராடுறது, போராடி அந்த நீதிக்காக நீதிக்காக நின்று ஜெயிக்கிறது. அது அந்த நெற்றியை இதுக்காக நீதிக்காக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாவத்தினால உண்டான தைரியம் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். தைரியம் வந்து ரெண்டு விதமும் இருக்கு, ஒன்னு வந்து நீதிக்காக தைரியமா நிக்கிறது, இன்னொன்னு வந்து பாவத்துக்காக தைரியமா நிக்கிறது. ரெண்டு விதமா நம்ம இந்த நெற்றிய யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து தயவுள்ள நிலைமைக்கு நீதிக்காக நம்ம போராடணும்னா அது தயவுள்ள நிலைமைக்கு கொண்டு போகும். அப்ப பாவத்துக்காக போராடும் போது அது தயவில்லாத சூழ்நிலைக்குமே கொண்டு போகும் அப்படிங்கிறது பாக்குறது. நம்ம நியாய தீர்ப்பு இந்த காலத்துல நெற்றியில் நடக்கிற விஷயம் இருக்கு, நெற்றியில் நடக்கிற போராட்டமாக நமக்கு இருக்கு. அதுதான் இந்த ஒரு 9 வசனங்களுக்குள்ள நம்ம பார்த்தோம். நம்முடைய நெற்றி வந்து அந்த கழக வீட்டாருடைய நெற்றியை விட நம்ம எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நீதிக்காக நீதியினால் உண்டாக தைரியமாக அந்த நெற்றியின் அடையாளமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். அடுத்து 10-11 வசனங்களுக்கு போயிடும்.
பின்னும் அவர் என்னை நோக்கி, மறுபுத்திரனின் நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் நீ உன் செவிகளாக கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகி ஆண்டவர் இன்னின்றதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார்.
அதுதான் அவங்க சொல்றாரு, அதான் நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகள் எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் அவங்க ஜனத்துல அவங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் கர்த்தர் சொல்றாருன்னு நீ போய் சொல்லு அப்படின்ட்டு அவங்க சொல்றாரு. அப்ப நமக்கும் இந்த பாயிண்ட் அந்த கர்த்தர் நிச்சயத்துக் கொள்ற விஷயம் அது கூட இன்னொரு வசனத்துல சொல்லும் போது மனுஷன் 40 மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலுக்கு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கறது வந்து நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து அந்த கன்ஃபார்மான வார்த்தைகள் அது வந்து ஜீவனைக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. தேவன் நமக்குள்ளார ஒரு வார்த்தையை அந்த ஆவிக்குரிய உறவுக்குள்ள உடன்படிக்கும் உறவுக்குள்ள ஒரு வார்த்தையை நமக்குள்ளார பேசினாருன்னா அந்த வார்த்தை என்னங்க, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது அது ஜீவனுக்கு கொண்டு போற வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுமாமா, வெறுமனே திரும்பி வராது. அது அந்த வார்த்தையும் அது வந்து அது நிச்சயமாக அந்த அது அதனுடைய வேலையை முடிச்சுதான் திரும்பி வரும் அப்படின்ட்டு பார்க்கும். அதனால தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தைகளை நம்ம இதயத்துல வைத்து அதை வந்து நம்ம அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நமக்கு வந்து இந்த காலத்துல கொடுத்துணும். அப்ப அப்படியே அங்க கிரகிச்சுக்கிறாரு, கிரகிச்ச விஷயத்த தைரியமாக அவர் போய் பேசுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து 12-14 வரைக்கும்.
அப்பொழுது ஆக்கி என்னை உயர் எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கு எதிரே ஓடிய சக்கரங்களின் இறைச்சலையும் மகா சத்தத்தின் இறைச்சலையும் கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது.
அப்ப அது நம்ம இங்க வந்து திரும்பவும் அந்த முதலாம் அதிகாரத்துல பார்த்த அந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் அப்புறம் சக்கரம் அப்ப இந்த ரெண்டும் வந்து திரும்பவும் அங்க வருது. அப்ப இந்த இடத்துல என்ன, அந்த எசேக்கியேலுக்கு அந்த வந்து தேவன் தரிசனத்தின் மூலமா விஷயங்கள் காமிக்கிறாரு, சுருள் மூலமாகவும் விஷயங்களை வெளிப்படுத்துறாரு. அப்ப இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்குல போய் சொல்லணும், போய் சொல்றதுக்காக ஆவி அவரு தூக்கி எடுத்து அந்த சிறையிருப்பில் இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் அவங்க சேர்த்துச்சாமா. அப்ப அந்த அது அந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் மற்றும் சக்கரம் இதோட கூட எசேக்கியேலும் தூக்கி அங்க போய் அந்த ஆவி திரையிருப்புல இருந்தவங்கிட்ட கொண்டு போய் அங்க சேர்த்துச்சாமா. அப்ப அந்த மாதிரி அந்த பெற்றுக்கொண்ட அந்த தரிசனங்கள்ல வந்து அவரு ஸ்ட்ராங் ஆயிரார், புத்துணர்ச்சி பெற்று தைரியமாக ஆயிடுறாரு. பாக்குற அந்த சிருஷ்டிப்புகள் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜீவனுக்கு கொடுத்த தெய்வீக திட்டம் தான் அந்தந்த ஜீவனுள்ள 4 சிருஷ்டிகள் அப்புறம் குணாதிசயங்கள் பார்த்தோம், மற்றும் சக்கரம் அப்படிங்கறது வந்து இந்த காலங்களும் வேலைகளும் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ எல்லாமே சேர்ந்து இவருக்கு வந்து சத்தியங்களை கொடுத்து அது போய் பெற்றுக்கொண்ட ஆவியை போய் அங்க இஸ்ரேல் போய் சொல்றாரு. அப்போ ஒரு கடினமான செய்தி தான் அது, வந்து இருந்தாலும் அந்த ஒரு தைரியத்தோட சென்று சொல்றதுக்கு அந்த ஆவி அவரை எடுத்துக்கொண்டு போச்சு அப்படிங்கறத பாக்கணும். அப்ப இதனுடைய நிஜம் பார்க்கும்போது சகோதர ரசல் மூலமாக அங்க வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் 1879 to 1916 வரைக்கும் அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அவர் மூலமாக வெளிப்பட்டுச்சு. அதுக்கு தேவனுடைய குரலாக தேவனுடைய செய்திகள் வந்து வெளிப்பட்டுச்சு. அப்ப அந்த வெளிப்பட்ட செய்திகள் தான் ஏற்ற காலங்கள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அந்த மாதிரி அந்த செய்திகள் வந்து எப்படி இருக்குன்னா, ராஜ்யத்துக்கு அடுத்த செய்திகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்காது செய்திகள், ஒரு பிரபலம் இல்லாத ஒரு செய்திகள். ராஜ்யத்துக்கு அடுத்த செய்திகள இந்த உலகத்தில் பிரபலம் இல்லாத செய்தி, அந்த பிரபலம் இல்லாத செய்தியை கொடுக்கணும்னா அது தேவனுடைய பலம் கிருபை வேணும். பலம் கிருபை இருந்தா தான் அந்த பிரபலம் இல்லாத செய்தியை பிரபலமாக காண கொடுக்கணும். அதுக்கு தேவனுடைய அந்த பலம் கிருபை வேணும். அது அதுதான் அந்த எசேக்கியலுக்கு அந்த ஆவி கொடுக்கப்படுது. பிரபலம் இல்லாத செய்தி போய் அந்த அந்த இஸ்ரேலர்கிட்ட போய் சொல்லணும். அப்ப அதுல சொன்ன விஷயம் வந்து பின்னாடி வருகின்ற ஒரு தீர்க்கதரிசனம் என்ன அந்த இசைக்கு சொன்னாருன்னா, அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட விஷயம் அதே ஒரு தீர்க்கதரிசனமாக இசைக்கியல் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அங்க சொன்னதாக பாக்குறோம். அப்ப அந்த அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி இருக்கும், அதுதான் அந்த அந்த முதலே பார்த்தோம். அந்த செய்தி என்னன்னு சுருக்கமா பார்த்தோம், புலம்பல் அங்க தவிப்பு ஐயோ அப்படிங்கிற செய்தி. அப்போ அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு புலம்பல் தவிப்பு ஐயோ முக்கியமாக இருக்க அப்படிங்கறது, அந்த அழிவு அப்படிங்கறது வந்து சொல்ற விஷயம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கு. இந்த ஒரு நிலைமையில அவர் நியாய தீர்ப்பின் செய்தி எருசலேம் தேவாலயம் அந்த இடிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த ஒரு நியாய தீர்ப்பின் செய்தி அங்க கொடுக்கும்போது ஆவில அனலா இருக்காரு. அதே சமயத்தில் ஒரு ஒரு கசப்புணர்வு அவருக்குள்ளாரையும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு நிலைமையில இதை வந்து அப்படியே அந்த வெளிப்படுத்தல் 4:8 கம்பேர் பண்ணும்போது இதே வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டதை அங்க நம்ம பாக்குறோம்.
அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வார்த்தைகள் இங்க வெளிப்படுத்தலையும் நம்ம பாக்குறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறமாய கர்த்தர் வந்து பரிசுத்த பரிசுத்தர் அங்க இடவிடாமல் அங்க தேவ தூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததாக அங்க பாக்குறோம். அப்ப அதுவே எசேக்கியலுக்கு அங்க என்ன எப்படி சொன்னா, அந்த நான்கு ஜீவனுள்ள சிருஷ்டிகள் இரவும் பகலும் ஓய்வில்லாம இதே வார்த்தைகளை அந்த பரிசுத்தர் 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 அங்க துய்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு. அப்ப இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த தேவனுடைய நான்கு குணாதிசயங்களும் அந்த தேவனுடைய அந்த வசனம் மற்றும் அந்த காலங்கள் மற்றும் அந்த தெய்வீக திட்டம் எல்லாமே என்னதுன்னா ஒன்றோடு ஒன்று இணக்கமா இருக்கிறத அந்த காண்பிக்கிறது தான் அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் துய்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத பார்க்க. அப்ப தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் அவருடைய வசனம் அவருடைய காலங்கள் வேலைகள் மற்றும் அவருடைய தெய்வீக திட்டம் எல்லாமே ஒன்று கொண்டு இணக்கமா இருக்கிறது தான் அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறது அடையாளமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல கூட இந்த செட்டைகளினுடைய இறைச்சல் நாங்கள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த செட்டைகள் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்போ இது இதுல இருக்கிற அந்த தேவனுடைய தீர்மானங்களை எடுத்து சொல்றது அதான் இந்த செட்டைகளுடைய இறைச்சல் சொல்ல குறிக்குது. அதே மாதிரி சக்கரம் அப்படிங்கிறது வந்து அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து வளர்ச்சி அடையாத சக்கரம் குறிக்கிறதாக இருக்கு. அப்ப இதுல இந்த இந்த காலத்துல இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது அந்த சுவிசேஷத்தின் அறுவடை காலத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த அறுவடை வேலையினுடைய சத்தம் எப்படி கேட்கப்படுதுன்னா, அந்த ஒரு மாபெரும் வேகத்துல அந்த எப்படி இந்த செட்டைகள் அடிச்சுட்டு வரும்போது அதுவும் பட்டு அந்த பக்கல் பக்கல் இருக்கிற செட்டைகள் ரெண்டுமே உரசி உரசிட்டு வரும். அப்ப அந்த செட்டைகள் அந்த இறைச்சல் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த அறுவடை வேலையினுடைய சத்தம் வந்து அந்த ஒரு ஸ்பீடா அந்த மாபெரும் வேகத்துல பாய்ந்து வர மாதிரி இருக்கும். அந்த செட்டைகள் அந்த பறந்து வர்றது அந்த அந்த அறுவடையின் வேலையின் சத்தம் எப்படி கேட்கப்படுது இந்த காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அறுவடையின் வேலையின் சத்தம் அது என்ன சொல்லுதுன்னா, ஆயிரம் ஆண்டு ஆட்சியினுடைய ஆயத்தத்தை குறித்து பேசுது. மற்றும் அந்த இந்த உலக ஜனங்கள் எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த புது உடன்படிக்கையினுடைய ஆயத்த வேலைகள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களும் கூட அந்த அறுவடை வேலையினுடைய சத்தம் இப்போ சொல்லிட்டு வருது. அதைத்தான் நிழல்ல அந்த இசைக்கியலுடைய அந்த செட்டைகள் வந்து பறந்து வர்றது அங்க நிழல்ல சொல்லப்பட்டதாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த சத்தியங்களை போய் அங்க சொல்றாரு. சொல்ற மாதிரிதான் நிஜத்துல சகோதர ரசல் மூலமாக அங்க வெளிப்படுது சத்தியங்கள். அப்ப அதன் மூலமாக தான் நம்ம பார்த்தோம் அந்த ப்ராடஸ்டன் ஊழியர்களின் மூலமாக கடும் சொற்கள் அந்த புரூக்ளின் ஈகிள் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில கடுமையான சொற்களால அவரு வையப்பட்டு அதன் மூலமாக உபத்திரவப்படுறார். அப்ப நீங்க இந்த இசைக்கியல் பாத்தீங்கன்னா அங்க போய் சொல்றாரு, அங்க சொன்ன விற்பாடு பிரமித்தவன் போல 14வது வசனத்துல திரும்ப நாம் படிக்கும் போது அந்த ஆவி வந்து எடுத்துக்கொண்டது, நான் அந்த ஆவியின் உக்கரத்துல போய் உக்கரத்துல மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல பலமா இருந்தது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி போய் அங்க சத்தியங்களை சொல்றாரு. சொன்ன விஷயங்கள் மூலமாக கண்டிப்பா என்ன இருக்கும் அங்க உபத்திரம் வந்துருக்கு. அந்த உபத்திரவங்களை அந்த இசைக்கியல் சரிப்பதற்கு அந்த கசப்புணர்னால அவரு என்னாரு, ஒரு மனம் கசந்து போனார், ஒரு வேதனைக்குள்ளார அவர் போறாரு. அதே மாதிரிதான் அங்கே சகோதர ரசல் வந்து அந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் பொழுது இந்த ப்ராடஸ்டன்ட் இந்த ஊழியர்கள் மூலமாக அந்த வெளிப்பட்ட அநேக இந்த வசை சொற்கள் வந்து அவருக்கு என்னாதுன்னா அங்க ஒரு வேதனைக்குள்ளார அவரும் போறார். அவர் வேதனைக்குள்ளார ஒரு சில நாட்கள் அந்த கசப்பின் ஆவினால அவரு சகோதர ரசலும் கூட ஆட்கொள்ளப்பட்டிருந்தாரு அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 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 கசப்பின் ஆவியிலிருந்து தேவன் அவருக்கு போஷித்து அவரை வந்து முற்றிலும் ஜெயம் அதை ஜெயம் கொண்டு வெளிவரதுக்கு தேவன் அங்க உதவி செய்தார் அப்படிங்கிறது நம்ம நிஜத்துல அங்க பாக்குறோம். அதுதான் அந்த 14வது வசனம் வரைக்கும் பாக்குற விஷயம். அடுத்து 15வது வசனத்துக்குள்ள போலாம்.
கேபா நதி அண்டையிலே தெலாபீபிலே தாமரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாமரிக்கிற தளத்திலே தாமரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன்.
அங்க போய் சொல்லி முடிக்கிறாரு. கேபர் நதி அண்டையில போய் அங்க சிறைப்பட்டவர்கள் இடையில போய் அவரு பிரமித்த மாதிரி 7 நாள் தங்கியிருந்தாராம். இசைக்கியல் போய் ஆவிய எடுத்துட்டு போகுது. அங்க எடுத்துட்டு போய் அங்க டெல் அவீவ், அப்ப நம்ம பாக்கு இப்போ இந்த இஸ்ரேல டெல் அவீவ் அப்படிங்க அதே இடம் தான். அந்த இடம் வந்து இந்த கேபார் நதி அண்டையில இருக்கிற இடம். கேபார் நதி அண்டையில் உள்ள இந்த டெல் அவீவ் அது எங்க இருக்குன்னா பாபிலோன்ல இருந்து ஏறக்கூடிய 200 மைல் தொலைவுல டெல் அவீவ் இருக்கு. அது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா டெல் அபீப்னு இருக்கு. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து டெல் அபிபி, அது இப்போ வந்து டெல் அபீப் AVIV அப்படிங்கிற டெல் அபீப் அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். டெல் அபீப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா ஹில் ஆஃப் கிரீன் ஐயர்ஸ் அப்படின்ட்டு, அதாவது பசுமை மலை காதுகள் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தமாக இருக்கு. அதுக்கு இன்னொரு சொல்லணும்னா அந்த கேபார் நதி அப்படிங்கிறது அந்த ஐப்ராத் நதியினுடைய ஒரு உபநதி. உபநதி தான் அந்த கேபார் நதி அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அப்போ அந்த தேவனுடைய அந்த தரிசனம் எல்லாம் வாங்கிட்டு இசைக்கியல் அந்த ஆவி வந்து தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போய் அந்த எல்லா அபிப்ல அவரை இறக்கி விட்டுருது. அப்ப இறக்கி விட்டுறது அந்த கேட்டுக்கொண்ட சத்தியங்கள் அந்த அந்த வார்த்தைகள் வந்து என்ன நியாயத்திற்கு சொல்றாரு. அந்த இஸ்லாம் தேவாலயம் இடிக்கப்பட்ட விஷயம் அதெல்லாமே சொல்லணும். அந்த கேட்ட வார்த்தைகள்ல அப்படியே அந்த பிரமிப்புல போய் அவரு இருக்காரு. 7 நாட்கள் அவரு அசைய முடியாம அவரு கல்லு மாதிரி கொண்டிருந்தார். அந்த வார்த்தைகள் வந்து 15வது வசனத்துல அப்படிதான் சொல்லுது. ஒரு கல்லு போல அசைய முடியாம அவரு உட்காந்து தரலாம். ஏன்னா அவரு கிரகிச்ச வார்த்தைகள் என்ன வார்த்தைகள், புலம்பல் தவிப்பு ஐயோ, அந்த வார்த்தைகள் எல்லாமே அவரு கிரகிச்சு முடிச்ச பிற்பாடு அந்த செய்தியை போய் அந்த சிறைப்பட்டவர்கள சொல்ல வேண்டியது அவருடைய அந்த மிஷன் அவருடைய ஊழியமாக இருந்தது. அப்ப அந்த ஒரு செய்தியை கொடுக்க முன்னால 7 நாட்கள் ஒரு கல்லு போற அவரு உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய ஒரு அமைதியில தியான உணர்வுல அவரு அப்படியே உட்காந்துருக்காரு. செய்தறியாம அவரு உட்காந்து இருந்தாராம். இன்னும் ஒரு சில விஷயங்கள இந்த பழைய பாட்டில் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த நோவா அப்படி 7 நாள் உட்காந்துருந்தார். எல்லாமே 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியாச்சு. அப்போ எல்லா மிருகங்களையும் அந்த பேழையில ஏற்றியாச்சு. ஏற்றி முடிச்ச ஒருபாடு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார போய் உட்காந்துட்டாரு. 7 நாட்கள் வந்து பெசாம தான் உட்காந்துருக்காரு. 7 நாட்கள் மழை பெய்யவே இல்லை. 7 நாட்கள் அவர் வந்து பெசாம அமைதியா காத்திருந்தார். அப்ப இதெல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப இப்பே அந்த பழைய பாட்டு பரிசுவான்கள் அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கிறது கர்த்தருடைய இஷ்டத்துக்காக காத்துருந்தாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி 7 நாட்கள் இந்த இசைக்கியல் பிரம்மபுத்த பிடிச்ச மாதிரி தேவன் அனுபவிக்க வரைக்கும் பேசாம இருக்காரு. எப்ப சொல்லணுமோ அப்ப அந்த உணர்வு வரும், அப்ப சொல்லணும். அது வரைக்கும் பேசாம அது அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி யோபு அநேக அந்த வேதனைக்குள்ளார போன பிற்பாடு அந்த மூன்று நண்பர்கள் அதை தத்துவார்த்தமா பேசி யோபு வந்து வேதனைப்படுத்திட்டேக்கிறாங்க, நீ தான் தவறு செஞ்சுட்ட, உன்னுடைய ஏதோ பாவம் செஞ்சுட்ட நீ, அதன் மூலமா அதனாலதான் தேவன் உங்களை தண்டிச்சுட்டாரு அப்படின்ட்டு துக்கப்படுத்திட்டே இருக்காங்க. அப்ப துக்கப்படுத்தி எல்லாம் பேசி முடிச்ச பிற்பாடு அப்ப நாலு பேர் சேர்ந்து அமைதியாக ஏழு நாட்கள் உட்காந்துருந்தாங்க, எந்த இது பேசல, அமைதியாக ஏழு நாட்கள் உட்காந்துருந்தாங்க. இசைக்கள் பேசாம உட்காந்துருந்தது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பாத்துருப்பாங்க, அப்சர்வ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க பேசாம அமைதியா உட்காந்துருக்காருன்னா ஏதோ நடந்திருக்குது இவருக்குள்ளார, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு கவலை, ஒரு பெரிய ஒரு துயரமான விஷயம் வந்து அவருக்குள்ளார போயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க நிறைய விஷயங்களை அவங்க பார்த்தே உணர்ந்துட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க அந்த ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்து அநேக அந்த நன்மைக்கு எதுவான கிரியைகளை அவங்களுக்குள்ளர அந்த இஸ்ரேல் ஜனங்கள ஒரு சிலருக்குள்ளர அது நடப்பித்தது அப்படின்ட்டு அங்க சொல்லுது. அப்ப அது நிஜத்துல நம்ம பார்க்கும்போது பாஸ்டர் ரசலும் கூட அந்த ஏழு நாட்கள் அவருமே அமைதியா இருந்தார், தியானத்துல அவர் பேசாம இருந்ததாக நம்ம பார்த்தோம். அதே போ அந்த அரை மணி நேரம் அமைதல், அந்த அரை மணி நேரம் அமைதல் தான் ஏழு நாட்கள் நம்ம அங்க பார்த்தோம். அந்த ஆசிரியர் போடாத நிழல்கள் மற்றும் அந்த அடையாளங்கள் அந்த புத்தகத்தை வந்து எல்லாமே தேவன் அங்க தரிசனமா கொடுத்தாரு. தரிசனமா அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு தேவன் கொடுத்தார், தூதன் மூலமாக சகோதரர்கள் கொடுத்தாரு. அதை வாங்கி எல்லாமே எழுதி வச்சிட்டாரு. அதைய ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு வந்து அபிஷேகம் பண்றாங்க, ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அப்ப ஆராய்ஞ்சு பார்த்து அது அவங்க அங்கீகாரம் கொடுக்க வரைக்கும் அந்த ஏழு நாட்கள் பாஸ்டர் ரசல் வந்து எஸ்ஐகேஎல் மாதிரி எப்படி அமைதியா இருந்தாரோ அதே மாதிரி இவரு அவர் திகச்சு போய் என்ன என்ன நடக்குதுங்கிற தெரியாம இவர் பேசாம அமைதியாக அவரு காத்திருந்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரை மணி நேரம் முடிஞ்ச ஒருபாடு அந்த ஏழு நாட்கள் ஒருபாடு அங்க அங்கீகாரம் கிடைச்சது. அது அப்ப அந்த இனிமே போய் தைரியமா நீ போய் பேசு அப்படின்னு இசைக்கியல் நம்ம கூட அந்த அந்த வசனம் கூட பார்த்தோம். இசைக்கியல் ஒன்பதாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல இருந்து
பெறுவாங்க. அப்பொழுது இதோ ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு,
அதாவது ஆறு புருஷர் அப்படிங்கறது வந்து சகோதர ரசல் ஒருத்தர் அதோடு கூட ஐந்து பேர், அந்த ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை
கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து,
அதாவது வடக்கேங்கும்போது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வர்றாங்க.
அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான்.
அது யாரு? சகோதர ரசல் வந்து
அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிப்பீடு தடையிலே நின்றார்கள்,
பரிபூர்ண நிலைமையில நின்றாங்க.
அப்பொழுது இஸ்ரேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் ஒருவ போய் அதற்குள்ளேயே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
அங்கீகாரம் கொடுத்தார் அந்த ரசலுக்கு அந்த ஆசிரியர் குடாரத்தினுடைய நிழல்கள் மற்றும் பொருள்கள் அந்த புஸ்தகத்துக்கு மற்ற ஐந்து பேர் சேர்ந்து ஆராய்கிறாங்க. ஆராய்ஞ்சு தேவன் அந்த அங்கீகாரம் கொடுக்கறது தான் அந்த கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசப்பிலிருந்து மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் கிட்ட பேசுது. அப்ப நீ போய் அந்த எருசலேம் நகர் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவுக்குள்ள நிமித்தம் பெருமூச்சுட்டு இருக்கிற மனுஷன் நெற்றியில நீ போய் அடையாளம் போடு அப்படின்னு. அப்ப இங்க அவர் என்ன செய்யறாரு? அங்க வந்து அந்த எருசலேம் அது நிழல்ல சொல்லப்படுது, அதனுடைய நிஜம் வந்து அங்க ஆள்குரிய எருசலேமா இருந்த பெயர் சபைகள் அங்க போய் சத்தியங்களை அங்க பிரசங்கம் பண்றாரு. அங்க போய் நீ ஒரு போய் அவங்கள வெட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்தியங்கள் மூலமாக கிரியல் நடப்பிக்கிறது. அங்க போய் அவரு அந்த பெயர் சபைகள் மத்தியில போதிச்சாரு. போதிச்ச நிலைவா தான் அநேகர் அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளார வந்தாங்க. ஆனா அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுடைய நெற்றியில நீ போய் அடையாளம் போடு அப்படிங்கிற விஷயத்த அங்க அவருக்கு அந்த சகோதரருக்கு அதிகாரத்தை கொடுத்ததாக அங்க நம்ம பாக்குறோம். அப்ப அதுதான் அந்த பதினைந்தாம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த எப்படி எசேக்கியல் எப்படி அவர் பிரமிச்சு பிடிச்ச மாதிரி அந்த ஏழு நாட்கள் ஆவில உயர எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அது எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த கேபான் நதியில போய் பேசுறதுனால ஏழு நாள் அமைதியாக பிரமிச்சு பிடிச்ச மாதிரி நின்றுட்டாரு. அப்ப அதே மாதிரிதான் இங்க சகோதரர் ரசல் வந்து ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுறாரு. தேவனுடைய அந்த நிழல்கள் அந்தந்த ஆசிரியர்களுடைய நிழல்கள் மற்றும் பொருள்களுடைய அந்த சத்தியங்கள் அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்காக ஏழு நாட்கள் அவரு அமைதியாக திகச்சு போய் பேசாம உட்காந்துருக்காரு. அப்ப அந்த ஏழு நாட்கள் கழிஞ்சு ரெக்கக்னேஷன் அங்க கிடைக்கிறதாக நாங்க பாக்குறாரு. அந்த ரெக்கக்னேஷன் கிடைச்ச உடனே அவர் தைரியமா போய் சத்தியங்களை வெளிப்படுத்துறாருங்கிறத நாம பார்க்கணும். அப்ப அதனுடைய இன்னும் நிஜமா நமக்குள்ள பார்க்கும்போது நமக்கு அங்க பெற்றுக்கொள்கிற அந்த கற்று நிச்சயத்துக்களை கொள்கிற அந்த விஷயங்கள் இதுல வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம எல்லாமே செய்ய வேண்டியதாகும். எல்லாமே எதுவுமே அது நமக்கு உடனே ஏதோ ஒரு தைரியத்துல தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம எந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாது. அப்ப தேவனே அங்கீகாரம் வெளிப்படுத்தினாலும் அப்ப தேவ சித்தத்துக்கு சித்தத்துக்கு உட்பட்டு அவருடைய ஆவியில வழிநடத்தப்படுறதுலாத்த நம்ம இருந்து சத்தியங்களை பெற்று நிச்சயத்துக் கொண்ட சத்தியங்களை வந்து சொல்லும் பொழுது கூட தேவனுடைய அந்த வழிநடத்தின்படி செய்ய வேண்டியங்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்கு. அப்ப ஏழு நாட்கள் எப்படி அங்க நிறைய பேர் காத்திருந்தாங்க, அப்ப அதே மாதிரி அந்த ஏழு பரிபூர்ணமா இருக்கு. அப்ப தேவனுடைய அந்த அந்த வழிநடத்தல் ஒரு பரிபூர்ணமா கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் காத்திருந்து அவர் சொல்லும் பொழுது நம்ம செய்ய வேண்டியங்களாக. அப்ப அதான் இந்த ஒரு காலத்துல அப்ப இசைக்கின் மூலமாக இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஊழியங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து கத்திரமலா உண்மையா இருக்கணும், உண்மையா இருந்து கத்திரிட்ட இருந்து சத்தியங்களை வாங்கணும், வாங்கின விஷயங்கள் நம்ம உண்மையாக இருந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்து முடிக்க வேணும் அப்படிங்கிறது இந்த பார்த்த வசனங்களை நம்ம கற்றுக்கொள்வோம்.
ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனி உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக.
அப்போ ஏழு நாள் முடிந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டானது. அப்போ என்ன சொல்றாரு, உன்னை வந்து நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக நான் வச்சேன், காவலாளியாக நான் வச்சிருக்கேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல தீர்க்கரிசியாக தீக்கல இருக்காரு. அப்ப யார் யாருக்கு தீர்க்கரிசியா இருக்காருன்னா பின்னாடி வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேருக்கு அங்க சொல்ல சொல்றாரு, அதாவது நீதிமான்களுக்கும் தீயவர்களுக்கும் வந்து நான் உன்னை தீர்க்கரிசியாக வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப தீயவர்கள் யாரு அப்படின் போது அதனுடைய நிஜத்துல வந்து தீயவர்கள் வந்து உலகத்தார் குறிக்குது. நீதிமான்கள் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும், அப்ப இந்த நீதிமான்களாகிய நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்க எச்சரிப்பு சொல்றாரு, அதே மாதிரி தீயவர்களுக்கும் எச்சரிப்பை சொல்றாரு. அப்போ இதனுடைய நிஜம் பார்த்தா எசேக்கியேல் நம்ம முதல்ல பார்த்து வரோம். எசேக்கியேல் வந்து யாருக்கு அடையாளமா, நிஜத்துல யாரு யாருக்கு இருக்கானா, பாஸ்டர் ரசலுக்கு நிழலாக இசைக்கல் இருக்காரு. அப்ப அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிழலாக இசைக்கல் இருக்காருங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். இசைக்கலுக்கு அந்த கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எங்க இருக்கும்போது கொடுக்கப்பட்டுச்சு, அந்த பாபிலோன்ல சிறையிருப்பின் போது கொடுக்கப்பட்டது அப்படி முழு தீர்க்கதரிசனம் அங்க சிறையிருப்பின் போது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம மொழியை பார்த்தோம். அப்போ இந்த ஒரு சிறையிருப்பின் நிலையில இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இசைக்கல் தீர்க்கரிசியாக ஊழியம் செய்தார் அப்படிங்கறத பார்த்தோம். ஏன்னா அப்ப அவங்களை வந்து அந்த சிறையிருப்பு நிலைமையிலிருந்து அவங்கள பலப்படுத்தணும், பலப்படுத்தி இப்ப தேவன் ஏற்ற வேலையில அவங்களுக்கு திரும்பவும் கொண்டு போய் அந்த இஸ்ரேல்ல கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தார், திரும்பவும் அந்த சொந்த தேசத்துக்கு நீங்க போய் சேருவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அவரு கொடுத்தார். அப்ப இன்னொரு வார்த்தையை நம்ம முதல்ல பார்த்தோம், எசேக்கியேல் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசின வார்த்தைகள் அது அந்த நாளில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னால வரக்கூடிய காரியங்களாக இருக்குது. அப்ப பர்டிகுலரா நம்ம வந்து அந்த வசனத்துல 16 வசனத்துல பார்த்தோம், ஏழு நாட்கள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு இது நிழல்ல. அப்ப ஏழு நாட்கள் அங்க இசைக்கியேல் அங்க தரித்து பிரமிச்சு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்தாரு, ஏழு நாள் கழிந்துதான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அப்ப அதனுடைய நிஜம் என்ன பார்க்கும்போது, அப்ப ஏழு நாட்களுக்கு பின்னால அப்படிங்கும்போது அந்த சுவிசேஷத்தினுடைய முடிவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சுவிசேஷத்தினுடைய முடிவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அவ பர்டிகுலரா இன்னும் கூட சொல்லணும்னா அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள் அதையும் கூட திரும்ப கொடுத்தலின் காலங்கள்ல நடக்கிற விஷயங்களை தேவன் இசைக்கியேலுக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப அதே மாதிரி அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாமே எழுதி வச்சாங்க, நிறைய விஷயங்கள் எழுதி வச்சாங்க. ஆனா அதனுடைய நிஜம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெந்தகோஸ்து நாள் வரைக்கும் அது இல்லாம மறைவா தான் இருந்தது. அப்ப இந்த பெந்தகோஸ்து நாள்ல இந்த பரிசுத்தாவி வாங்கின பிற்பாடு தான் அப்ப அந்த யுகத்தில் இருக்கிற சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு அது ஏற்ற போஜனமாக அது வெளிப்பட்டுச்சு. அது வரைக்கும் அது மறைபொருள தான் இருந்தது. அதே மாதிரி தான் எசேக்கியலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் கூட சுவிசேஷத்தின் முடிவில் இருக்கிற விஷயம், அப்புறம் அந்த திரும்ப கொடுத்தலுடைய காலங்கள் பற்றிய ரெஸ்டிட்யூஷன் ப்ராசஸ் இதெல்லாமே இப்ப அநேக தீர்க்கதரிசனம் பின்னாடி அந்த எசேக்கியல் 18 அதிகாரத்துல அப்புறம் 16 அதிகாரத்துல அந்த 16 அதிகாரத்துல தான் அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள் பத்தி எல்லாம் எசேக்கியல் பேசியிருக்காரு. அது நம்ம பின்னாடி நம்ம அங்கே பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்க்கும்போது, அதான் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பின்னாடி அந்த இந்த சுவிசேஷ யுகத்துக்கும் யுகத்தினுடைய முடிவுக்கும் மற்றும் அந்த 1000 ஆண்டு ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தினுடைய அங்க ஒட்டுமொத்தமான விஷயங்கள் தான் அந்த இசைக்கியல் ஒவ்வொரு தரிசனத்திலையும் அவங்க படிப்பு கொஞ்சமா படிப்படியா அவங்க விவரிச்சிட்டே வர்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு அடையாளமா சொல்லணும்னா உதாரணமா சொல்லணும்னா இசைக்கியல் 18 அதிகாரம் 4 வசனம் மட்டும் பார்க்கலாம். இசைக்கியல் 18 அதிகாரம் 4 வசனம்.
இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
இந்த ஒரு வார்த்தை அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அது ஆக்சுவலா அது ஒரு பெரிய தீர்க்கதரிசனம். இப்ப இந்த ஒரு தீர்க்கதரிசனம் எசேக்கியலுக்கு தேவன் நாங்க வெளிப்படுத்தினார் அப்படின்னா இது எந்த யுகத்துக்குரியது விஷயம் அப்படின்னா அது சுவிசேஷ யுகத்துக்கு உரியது, அது மேசியாவின் யுகத்துக்கு உரியது. ரெண்டு சுவிசேஷ யுகம் மற்றும் மேசியாவின் யுகத்துக்குரிய அந்த தீர்க்கதரிசனம் தான் அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஏன் அப்படின்னா அந்த அந்த காலத்துல எசேக்கியல் பேசின அந்த காலத்துல இருந்த யூதர்களுக்கு இந்த வார்த்தையை அங்க பேசல. என்ன காரணம் அப்படின்னா அந்நாட்கள் இருந்த முழு உலகமே எப்படி இருந்துச்சு, தீமையின் பிடியில இருந்தது. அப்போ அதே அப்போல பர்சன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா எல்லாமே இந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக எல்லாருமே அந்த மரண சாபத்துக்குள்ளார இருந்தாங்க. அப்ப மரண சாபத்துக்குள்ளார இருந்து அவங்களை மீட்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஜீவன் தர வரைக்கும் கத்தரா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஈடுபடி தர வரைக்கும் அந்த ஜீவனுக்கான அந்த ஒரு பரீட்சைக்குள்ளார ஜீவனுக்கான சோதனைக்குள்ளார யாரையுமே உட்படுத்த முடியாது. அப்ப ஜீவனுக்கான சோதனை உள்ளார உட்படுத்த முடியாதனால அப்ப இது எப்பதான் அது நடக்கும்னா அந்த ஈடுபடி கொடுத்த பிற்பாடுதான் இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதுக்கு பின்னாடி அந்த ஈடுபடி கொடுத்த பிற்பாடு அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அப்புறம் மனப்பூர்வமா அங்க பின்னால திரும்புறவங்க அது ரெண்டு ரெண்டாம் மரணத்தை குறித்து ஆக்சுவலி இந்த வசனம் ஆக்சுவலா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகுங்கிறது வந்து ரெண்டாம் மரணத்தை குறிக்கிற விஷயம். அப்ப இதைத்தான் அங்க இசைக்கியல் முன்னாலேயே அங்க செலுத்தாரு. அப்ப அந்த காலத்துல வந்து நீதி அங்க செலுத்தப்படல, அந்த ஈடுபலி அங்க கொடுக்கப்படல. அப்ப அந்த ஒரு நிலைமையில எல்லாருமே தீமையின் பிடியில் இருக்கும் போது அந்த காலகட்டத்துக்கு அந்த வார்த்தையை பொருத்த முடியாது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகுங்கிறத பொருத்த முடியாது. இது வந்து நீதிக்கு உட்படுத்தப்பட்ட ஜனங்கள் அந்த நீதியை விட்டு மடி வழி விலகி திரும்பினானா அப்ப அவங்க அந்த ஆத்மா வந்து சாகும் அப்படிங்கறதுதான் அந்த ரெண்டாம் மரணத்தை குறித்த விஷயங்கள் தான் அங்க அங்க சொன்னதாக அங்க நம்ம அங்க பார்க்கணும். இன்னும் கூட அந்த வார்த்தை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா எசேக்கியல் 33:11 நம்ம பார்க்கலாம். அப்போ அதான் துன்மார்க்கனுடைய மரணத்தை நானே விரும்பல, துன்மார்க்கன் என்ன செய்யணும் தன்னுடைய வழியை விட்டு அவர் திரும்பி பிழைக்கணும் அப்படின்ட்டு தான் நான்
விரும்புறேன்.
அப்போ அந்த ஒரு தேவன் வந்து தீயவனுக்கு அங்க நித்திய ஜீவன் தரதில்ல. அப்ப தீயவன் கிட்ட என்ன விரும்புறாருன்னா அந்த துன்மார்க்க வழியில இருந்து நீங்க மனம் திரும்புங்க. அப்போ அந்த பாவத்திலிருந்து அந்த நீதிக்கு மனம் திரும்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்ட்டு அங்க அனுப்புறாரு. அப்போ அப்ப நித்திய ஜீவனுக்கு மனம் திரும்ப என்ன குமாரனை ஏற்றுக்கொள்ளணும், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் இல்லை அப்படின்னா அப்ப அந்த இடத்துல தேவ கோபம் அவனுக்கு மேல வந்துடும் அப்படிங்கறத நம்ம அங்க அங்க பாடுறோம். அதோட வசனங்கள் என்ன படிக்கலாம், 1 யோவான் 5:12 குமாரன் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் அந்த ஜீவன். அப்போ துன்மார்க்கன் இருக்கா துன்மார்க்கன் வந்து என்ன துன்மார்க்கனுடைய வழியில் விட்டு அங்க நீதிக்கு மனம் திரும்பணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்க நீதிக்கு அங்க திரும்பும் பொழுதுதான் நித்திய ஜீவன் தர்றேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி மனப்பூர்வமா அப்ப இந்த யுகத்துல அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்க சத்திய மார்க்கத்தை அறிந்த பிற்பாடு அவங்க மனப்பூர்வமா அங்க பாவம் செய்யும் பொழுது அப்ப நிச்சயமா அவங்களுக்கு இரண்டாம் மரணம் தான் அங்க தேவனுக்கு. அதுதான் அங்க அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகும் அப்படிங்கிற சொன்ன விஷயமா இருக்கு. அதே அதுதான் நம்ம ரெண்டு தெசலோனிக்கர் 1:9 நம்ம படிக்கலாம்.
அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவருமாய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள்.
ரெண்டு விஷயத்தை அங்க சொல்றாரு. உண்மையாக அந்த கர்த்தருடைய வழிகளுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அங்க ஜீவனம் வழி விலகி போறவங்க அவங்களுக்கு வந்து நிச்சயமா அந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கறத அங்க சொல்றத நம்ம பாக்கிறோம். அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசனம் அது இந்த யுகத்துக்கும் இந்த யுகத்துல இருக்கிற அந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலிருந்து விலகி போற உங்களுக்கு வரையில அந்த தண்டனை இரண்டாம் மரணத்துக்கு இருக்கக்கூடியதாக அந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறத அங்க நம்ம வசனங்கள் நம்ம பாக்கிறோம். 18-21
சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானேயாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ என்றால் உன் ஆத்மாவை தப்பிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நிறைக்கப்படுவது இல்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன்.
அது முதலாவது வசனத்தில் நாம் பார்த்தோம். அவன் அங்க யார் யாரு காவலாக வச்சா பார்த்தோம். நம்ம துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் காவலாளனாக அங்க எஸ்ஐக்கியலை வைத்தாரு அப்படின்ட்டு அங்க பாருங்க. அப்போ இவர் என்ன செய்யணும், துன்மார்க்கனா இருந்தாலும் சரி அங்க நீதிமானா இருந்தாலும் சரி இவர் வந்து எச்சரிக்கையா அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இவருடைய கடமையாக இருக்கு. அப்ப துன்மார்க்கன் அந்த தீய வழியில் இருக்கிறாங்கிற எச்சரிக்க வேண்டிய இவரோட கடமை. இதை வந்து எச்சரிக்கைகளுக்கு தேவன் கொடுக்கிறாரு. அப்போ தேவன் வந்து சொன்ன விஷயங்களை இவர் போய் சொல்லிட்டு அவன் சப்போஸ் அவன் வந்து அதை கேட்கல அவன் கேட்டும் அவன் மனம் திரும்பல அப்படின்னா அப்ப அவன் வந்து அவன் சாவான். ஆனா நீயோ இந்த எச்சரிக்கைகளுக்கு தண்டனை தண்டனை வந்து அவர் தப்பிச்சிடற ஏன்னா சொல்லியாச்சு கடன் முடிஞ்சு. ஆனா சப்போஸ் நீ சொல்லாம விட்டேன்னா துன்மார்க்கனும் செத்துருவான் நீயும் வந்து அவனுடைய ரத்த பழியும் நானு உண்மையில கேட்பேன். அப்ப உனக்கும் அந்த அந்த தண்டனை வரும். அப்ப அதே மாதிரி துன்மார்க்கனுக்கு மாதிரியே நீதிமானுக்கும் அவங்க சொல்றாரு. அப்ப நீதிமானுக்கும் அப்ப அவன் நீதிமான் தன்னுடைய நீதி விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது நான் வந்து அவன் முன்னால என்ன செய்வேன், இடல வைப்பேன். அப்ப இடலை வைக்கும் போது போய் அவன் போய் எச்சரித்து சொல்லு. அப்ப எச்சரித்து சொன்னேன்னா அவன் வந்து தன்னுடைய பாவத்துல சாவன் நீ வந்து தப்பிச்சுக்குவேன். சப்போஸ் நீ வந்து அவன் சொல்லலன்னா அவனும் அங்க மறிப்பான் நீயும் தண்டனைக்கு உள்ளாவாய். அந்த ரத்த பழி நான் உண்மையில அங்க கேட்பேன் அப்படின்ட்டு அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்ப இதுல கூட காவலாளனாக அப்படின்ட்டு அங்க சொல்லும் போது அதாவது இசைக்கியல் இன்றைக்கு தகவல் ரசலுக்கும் அடையாளமா இருக்காரு, நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடையாளமாக இருக்காரு. அப்ப இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பர்டிகுலரா பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து நீதிமான்களுக்குள்ளார நம்ம இருக்கிறோம். அப்ப நீதிமான்கள் சபையின் ஜனங்கள் நம்ம எல்லாருமே அங்க தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபடி எல்லாம் விசுவாசிச்சு நம்ம நீதிமார்க்கத்துல நீதிமான்களாக நம்ம வந்திருக்கோம். அப்ப நீதிமான்களாக வந்த பிற்பாடு ஒருவேளை பின்னாடி பின்திரும்பக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, உலகத்தினுடைய பின்னோக்கி பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எச்சரித்து சொல்ல வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்ம ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காவலாளாக தேவன் அங்க வச்சிருக்காரு. நம்ம எச்சரித்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப பர்டிகுலரா அதாவது துன்மார்க் இந்த காலத்துல வந்து உலகத்தின் தினங்களுக்கு நம்ம சொல்லாட்டி கூட அங்க தேவன் கொடுக்கிற அந்த வாய்ப்புகள் தேவனுடைய அந்த வழிநடத்திற்குள்ளார இருந்து நம்ம தேவனுடைய சபையில தேவனுடைய வழிநடத்தின்படி நம்ம அந்த சத்தியங்களை ஏற்றகால சத்தியங்களை நம்ம வந்து தெளிவாக கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கு. அப்ப நம்ம ஒரு நிலைப்பாட்டில் நம்ம கரெக்டா இருந்துட்டு நம்மை நம்ம காத்துக்கொண்டு மற்றவர்களையும் அங்க மற்றவர்களுக்கு அந்த எச்சரிப்பு கொடுக்க வேணும் அப்படிங்கறத நாங்க பாக்கோம். ஏன்னா அந்த சியோன் மதிகளுக்குள்ளார நம்ம எல்லாருமே காவலாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா பாபிலோன் தான் இருக்கோம். பாபிலோனுக்குள்ள இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ணனுடைய சரீர அங்கங்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்கோம்னா இந்த சியோன் மதில்களுக்குள்ளார நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த சியோன் மதில்களுக்கு நம்ம எல்லாருமே காவலாளிகளாக, ஒவ்வொருத்தரையும் காவலாளிகளாக தேவனாங்க வச்சிருக்காரு. அப்ப அந்த ஒரு நிலைமையில நம்ம அங்க எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அப்ப நோவா நீங்க விஷயங்கள் பாத்தீங்கன்னா கூட அந்த நோவாக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா அந்த நீதியை பிரசங்கிக்கணும். அதான் அவரு செய்த வேலை, அது சொன்ன வேலையை அவரு அங்க செய்தார். அப்ப அதே மாதிரிதான் உடன்படிக்கை செய்தவர்கள் எல்லாருமே அந்த நீதியை பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அப்ப இதுலயும் கூட இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு, ஒண்ணு நாவில பேசுறது, வாழ்க்கையில பேசுறது. அப்போ நம்ம சொல்லை காட்டிலும் வாயில பேசுறதை விட செயல்கள் உறக்க பேசும் கூட நமக்கு பழமொழி கூட இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்முடைய கிரியைகள் நம்ம காமிக்கும் போது உண்மையாக வந்து இந்த கத்தருக்குள்ளார அந்த உடன்படிக்கையின் ஜீவிதம் நம்ம இருந்தோம்னா அதுவே பெரிய கிரியைகள் உறக்க பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அநேகருக்கு என்ன நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா கூட நம்முடைய உண்மையை நம்ம கத்தருக்கு முன்னால நம்ம அந்த உடன்படிக்கை நிறைவேற்றணும்னா அப்ப நிச்சயமாக நம்ம நீதியை நம்ம பிரசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் அப்படிங்கறது. ஏன்னா அந்த நோவா அப்படி இருந்தார், ஒரு சைட்ல வாயில பிரசங்கிச்சாரு, இன்னொரு சைட்ல தேவன் சொல்ற அந்த வேலையில அந்த கப்பல் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சார். அந்த மழை பெய்யாத ஒரு 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 அது வரைக்கும் மழையே பெய்யாத ஒரு சூழ்நிலையில கப்பல் கட்டுறது அப்படி சொன்ன அந்த கப்பல் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே கத்தருடைய வழிநடத்தின்படியே அவர் ஜீவித்தார் அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். விசேஷமாக இந்த சகோதரர் அங்க சொல்லும் போது மூப்பர்கள் அவங்க சபைக்கு காவலாளிகளாக இருந்து அந்த ஆடுகளை எச்சரிச்சு ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்களிடமிருந்து சபையை காக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப அந்த மூப்பர்கள் ஒருவேளை அமைதியா இருந்தானா, சப்போஸ் எசேக்கியல் அங்க அமைதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப தேவன் என்ன சொன்னாரு, அமைதியா இருந்தானா தண்டனை உனக்கும் உண்டு அப்படின்னு அங்க கிளியரா சொல்லிட்டாரு. அப்ப அதே மாதிரிதான் மூப்பர்கள் அமைதியா இருந்தானா என்ன ஆகும், நேச்சுரலாவே அங்க சபைக்கு வந்து அந்த ஓநாய்கள் வந்து உள்ளத நுழைஞ்சிருவாங்க. அது வந்து பிலிப்பியர் 3:2 ரெண்டாம் வசனம். அப்ப இது ஒரு கடினமான ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இருக்கிற விஷயம், அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலைகாட்டுக்கா இருங்க, சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்க. மூன்று வார்த்தை இந்த இடத்துல அங்க சொல்றாரு. அப்ப நாய்கள் அப்படின்ட்டு அங்க சொல்லும் போது இதுல பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அது என்னன்னா, அதாவது குறைக்காத நாய்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. குறைக்காத நாய்கள், அதாவது மூப்பர்கள் அங்க வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், குறைக்கணும். அப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னால நாய் வச்சிருப்பாங்க, நாய் அங்க எதுக்கு வச்சிருக்காங்க, குறைக்கணும். நாயுக்கு ஒரு கேரக்டர்னா குறைக்கணும், போய் வந்தா கவி கவனும் இல்லைங்களா. அப்ப அது நாயோட கேரக்டர். அப்ப இது வந்து டம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு, ஊமை நாய்கள். இந்த ஊமை நாய்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஊமை நாய்கள் பேசாம அமைதியா இருந்தானா என்ன ஆகுங்க, பேசாம அமைதி நாய் பேசணும்னா அவன் பாட்டு திருட அவன் போயிட்டு போயிட்டு வந்தே இருப்பான், ஈஸியா போயிட்டு உள்ள போயிட்டு வந்துடும். அப்ப அதே மாதிரி தான் அதான் அந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் பிக்சர் பாத்துருப்போம். ஓநாயோட மூஞ்சி மட்டும் தான் தெரியும், ஆனா பாடி எல்லாம் ஃபுல்லா அந்த ஆட்டினுடைய அந்த சரீரத்தான் தான் மூடி இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி அந்த ஒரு நாய்கள் நாய்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில சபைகள்ல அந்த மூப்பர்கள் அங்க வழிநடத்துறவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அங்க எச்சரிக்காம அந்த ஒரு நாயினுடைய செயலை செய்யாம இருந்தாங்கன்னா, அந்த குறைக்காம இருந்தாங்கன்னா நிச்சயமா சபைக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கு சபைகள்ல வந்து, இந்த வகையில வந்து அந்த ஓநாய்கள் வந்து இருக்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால வந்து நம்ம எச்சரிக்கா இருக்கணும். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலையாட்கள் சுண்ணத்துக்காரர்கள் அப்படின்ட்டு அங்க அந்த ரெண்டு பேருக்கு என்ன அவங்க சொல்றாருன்னா, முழு அந்த செய்து கொண்ட உடன்படிக்கை முழுமையாக நிறைவேற்றாது. அப்ப அவங்களுக்கு தான் சுண்ணத்துக்காரருங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு அங்க வார்த்தைகளை சொல்றத நம்ம அதனால அந்த அமைதியாக இருந்தோம்னா நிச்சயமாக அந்த ஆக்கினை அடைவாங்க, அதோடு கூட சபையே அங்க வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ அந்த முதலில் அதுக்கு இசைக்கியல் கிட்ட தேவன் என்ன சொன்னா, நீ போய் ஜனங்கிட்ட பேசு, ஆனா ஜனங்கள் நீங்க நீ சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் நீ போய் தைரியமா பிரசங்கி அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த ஒரு காலகட்டம் வந்து அப்பேற்பட்ட ஒரு காலகட்டமா இருக்கு. அப்ப உண்மையான ஒரு நிலைமையில நின்றுட்டு அங்க பேசணும்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்படி அந்த எசேக்கியல் சொன்ன வார்த்தையை அப்படியே இந்த காலத்துல நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கு. ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். அநேகர் வந்து அந்த சரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. வேதம் கிளியரா சொல்லுது. அதனால அநேகர் மாம்சத்துக்குரிய ஒரு நிலைமையில மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல வந்து அங்க நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம நின்றுட்டு அங்க தைரியமா பேச வேண்டிய, ஏன்னா அவங்க வந்து கலக வீட்டார் அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா நீயோ பேசு அப்படின்னு தான் அங்க தைரியமா நீ போய் பேசு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நீ பேசுனா அப்போ நீதிமான் தன்னுடைய வழியில இருந்து அந்த விலகிறவங்க விலகி அக்கிரம செய்யறான்னா நீ அந்த எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையின் மூலமாக அவங்க திரும்பிக்குவாங்க, மனம் திரும்பிக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி சப்போஸ் அங்க எச்சரிச்சும் கூட அவங்க அந்த அக்கிரமத்திலிருந்து விலகி மனம் திரும்பலன்னா அது விட்டுரு. ஏன்னா அவன் வந்து அந்த சத்தியத்தின் அந்த அன்பை அவங்க அங்கீகரிக்கல. தெசலோனிக்கே நாங்க பவுல போஸ் நாங்க சொல்றாரு, அவர்கள் சத்தியத்தின் அன்பை அங்கீகரிக்காதபடியால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படி தேவன் அங்க கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ள அனுப்புவார் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு காலகட்டம் வந்து கொடிய வஞ்சகத்துக்குள்ளதான் சபை இருக்குது. அப்ப அந்த ஒரு கொடிய வஞ்சத்துக்குள்ள சபை இருக்கும்போது அப்ப நம்ம வந்து சொல்ல வேண்டியது கடமை, அவங்க மனம் திரும்புறாங்களோ திரும்பலையோ அதை பத்தி நம்முடைய விஷயம். நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாட்டை நம்ம நிக்கணும், அங்க சொல்லி அங்க எச்சரிச்சு ஒருத்தரை அங்க உண்மையான அந்த நீர்மானத்துல திரும்ப வர வைக்கிறது அங்க நம்முடைய ஒரு கடமையாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை மனம் திருப்புறவன திரளான பாவங்களை மூடுவான் அப்படின்ட்டு கூட வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு நிலைமையில தானே தப்பி போன மார்க், இந்த ஒரு தீமை நிறைந்த உலகத்திலிருந்து ஒரு உண்மையான மார்க்கத்தை பிடிச்சு வர்றது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அந்த பிடிச்சு வந்துட்டு திரும்பவும் அந்த வழி விலகி போனான்னா அது அவனுடைய முடிவு பயங்கர டேஞ்சரஸ். ரெண்டாம் மரணத்துக்குள்ளார அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அவங்கள எச்சரிச்சு திருத்த வேண்டியது அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கரெக்டா அந்த ஒரு நிலைப்பாட்டில் நிக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு பாடம். ஏன்னா அது மாதிரி அவங்க வழி விலகி போனா அந்த கொடிய வஞ்சம் வந்துடும். நான் சத்தியத்தை விசுவாசிக்காதபடினால அவங்க கண்டனத்துக்குள்ளார அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அநீதியில அவங்க பிரியப்பட்டாங்க அப்படின்ற அங்க பவுல போஸ்ட் சொல்றத பாக்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம், எபிரேயர் 10:29.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
தேவனோட செய்து கொண்ட உடன்படிக்கையை அந்த மனதார புறக்கணிக்கிறவங்களுக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு தண்டனை இந்த காலத்துல நமக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்னு சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டுல கேஆர்சி சொல்ல அந்த நாகமான் வந்து குணமாறக்காக வந்தபோது இப்ப எலிசாவினுடைய ஊழியக்காரனாக இருந்தது அந்த கேஆர்சி. அப்ப இந்த கேஆர்சி என்னன்னா அவர் வந்து ஆக்சுவலா அந்த எலிசாவுக்கு உண்மையான ஊழியக்காரனாக இருந்தார். உண்மையான ஊழியக்காரனாக இருந்தனால அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு, எல்லாரை காட்டிலும் அந்த கேஆர்சிக்கு விசேஷ அறிவு கொடுத்தார். அந்த விசேஷ ஒரு அறிவின் ஆசீர்வாதத்தை அங்க தேவன் வந்து அந்த கேஆர்சிக்கு கொடுத்திருந்தார். அப்ப பொதுவா ஒருத்தருக்கு வந்து விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காருன்னா அதோட கூட தேவன் வந்து அந்த ஒரு கடமை கொடுக்காரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காரு, அந்த பொறுப்புணர்வு வந்து கொடுக்காரு. அப்ப விசேஷ அறிவு இருக்குன்னா அதுக்கு வந்து அவர் உண்மையா இருக்கணும். ஆனா அந்த கேஎஸ் என்ன செய்யறாரு, அப்ப நாகமான் வந்து தன்னை குணமாக்குனதுக்காக அந்த நிறைய அந்த வெகுமதி எல்லாமே எலிசாவுக்கு கொடுக்கும்போது எலிசா வாங்கறதுக்கு மறுத்துறாரு, வேண்டாம்னு சொல்லிடுறாரு. ஆனா இவன் என்ன செய்யறான், எப்படியாவது அந்த வெகுமதி வாங்கணும்ட்டு அங்க அவர் வழி வீடு திரும்பி போகும்போது பின்னாலேயே போய் அங்க அந்த வெகுமதிகளை கேட்டு அங்க வாங்கி ஒரு மாய்மாலம் பண்ணிடுறான், அந்த ஹிப்போக்ரைஸ் பண்ணிடுறான். அப்ப அது மூலமாக ஒரு கொடித தண்டனை அங்க வந்து திரும்ப வந்து அங்க எலிசா வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சாரு. அப்ப இவன் வந்து அந்த வெகுமதி வாங்கினது அப்ப அதனால உடனே அந்த அந்த தொழுநோய் நாகமானுடைய தொழுநோய் உனக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் வரட்டும் அப்படின்ட்டு அந்த ஒரு கடும் தண்டனை அந்த கேஆர்சி வாங்கினதாக பாக்கிறோம். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அப்ப நீதிமானாக நம்ம எத்தனையோ வருஷம் இருந்திருக்கலாம், நம்ம ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஏறக்குறைய நம்ம வந்து பலியின்றி கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் நம்ம நீதிமன்ற நிலைமையிலிருந்து வழி விலகினோம்னா அப்ப கடந்த காலத்தினுடைய நீதிமன்ற நிலைமை எல்லாமே வீணா போயிடும். அவனுக்கு தான் அந்த ஒரு கேஆர்சி நமக்கு அடையாளமாக அதான் இறுதி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிப்ப அடைவான். கடைசி வரைக்கும் நம்ம 20 வருஷம் 25 வருஷம் நினைச்சிருந்து அந்த கடைசி நேரங்கள்ல நம்ம வந்து நுழையினா கூட நம்முடைய எல்லாமே போச்சு. அப்ப கடந்த காலத்தினுடைய நற்கிரியர்கள் நீதிமான் நிலைமையில நம்ம என்னதான் நம்ம கனி கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே மனதார பாவம் செஞ்சு நம்ம விலகிட்டோம்னா அப்ப அந்த கடந்த காலத்துடைய நற்கிரியர்கள் அதுக்காக தேவன் திரும்பவும் அவங்க பாக்குறது அவங்களை வந்து கேயாசி அதுக்கு அடையாளமாக தொழில்நோய் வந்துச்சுன்னா பாவத்தினுடைய தண்டனையாக அது சொல்லப்பட்டது. ஆனா ஒரு துன்மார்க்கன் மன திரும்பினா அவன் தேவன் வந்து மன்னிச்சு அவங்க தேவ குடும்பத்துல ஏற்றுக்காரு. ஆனா நீதிமான் வந்து வழி விலகி போனா நிச்சயமாக தேவன் வந்து திரும்பவும் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்குது. அதான் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கணும். அத ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை விசுவாசம் அங்க மனப்பூர்வமா அந்த உடன்படிக்கை அவங்க மீறினானா அவங்களை புதுப்பிப்பது அவங்க கூடாத காரியம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு நிலைமையில எஸ்ஐகேல் நீதிமான்களுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டியது அங்க எஸ்ஐகேல சொன்னார். அப்ப அவருடைய கடமை அது. அப்ப செய்யலனா அவர் இந்த ஒரு குற்றவாளியாக எஸ்ஐகேல் அங்க தீர்க்கப்படுவார் அப்படிங்கறத அங்க பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல நம்ம அதைய பொருத்தி பார்க்கும்போது இதுல வந்து எப்படி அந்த நீதிமான் நிலைமையில இருந்து பாக்குற விஷயங்கள்ல என்ன ஒரு தவறுகள் நடக்குது அப்படிங்கறத அங்க பாயிண்ட் சொல்லும் போது இந்த சத்திய மார்க்கத்திலையும் இந்த மாதிரி ஒரு மனித கோட்பாடுகள் மனிதனுடைய பார்வைகள் இந்த நாள்ல நுழைஞ்சிருக்குது. எப்படி நுழைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அநேக கிரியைகளுக்கு முக்கியம் தர்றாங்க. கிரியைகளுக்கு முக்கியம் தர்றாங்க. கிரியைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சகோதரர்கள் பார்க்கும்போது பாவத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கண்டுகொள்ளாம இருக்கிற ஒரு நிலைமை ஆயிரும். ஏன்னா அந்த கிரியைகளை பாக்குறோம். அப்ப கிரியைகள் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, பாராட்டத்தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் மரணமடியும் தான் இருக்க வேணும் அப்படிங்கறது சொல்றது. அப்போ அநேகர் வந்து இந்த காலத்துல கிரியல் செய்வாங்க. நம்ம ஒரு தடவை பார்த்தோம் அந்த பீரியடனுடைய வார்த்தைக்கு என்னன்னா குனி குளிர்மல்ல அனல்மல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அநேக கிரியல் செய்வாங்க. ஆனா தேவ சித்தத்தின்படி இருக்காது, சுய சித்தம் செய்வாங்க அநேகர் அப்படிங்கறத அந்த ஒரு நீ குளிர்மல்ல அனல்மல்லங்கிறது உண்டான வார்த்தையா இருக்கு. அதனால இந்த காலத்துல கிரியல் செய்வாங்க. ஆனா அது வந்து உண்மையா தேவனுடைய அந்த உடன்படிக்கையின்படி இருக்குதா, தேவ சித்தத்தின்படி இருக்குதாங்கிறத அதைத்தான் பாக்கணும். அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் அங்க இருக்குதா அதை பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணணும். அப்போ அதை வச்சு தீர்மானம் பண்ணாதான் ஒருத்தரை வந்து கரெக்டர் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு கிரியை செய்யறாங்க அப்படின்னு வெளிப்படையா நம்ம பார்த்து ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அது நிச்சயமாக வந்து இடலாக நமக்கு போயிடும் அப்படின்ட்டு பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இது மாதிரி நீதிமான் வழி விலகி போகும்போது அப்ப இடர்களின் கல்லை தேவன் அங்க வைக்கிறாரு. அப்ப இடர்களின் கல் அப்படிங்கும் போது தனி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த பரீட்சை அங்க வைக்கப்படும். அது என்ன பரீட்சை அப்படின்னா தேவ சித்தம் செய்யறதுக்கான அங்க ஒரு டெஸ்ட் தான் அங்க வரப்போகுது. அப்ப அதை பார்த்து அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய சுய வழிகளை எல்லாம் விட்டுட்டு தேவனை தேடும் போதுதான் அப்ப நிச்சயமாக அவங்க தேவனுடைய வழிகள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், தேவ சித்தத்தை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், தேவனோட தீர்ப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. அப்ப இது வந்து எல்லாமே ஒவ்வொரு அந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு டெஸ்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அங்க அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்படியாக அங்க நீதிமன்ற நிலைமையில அங்க டெஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இல்லாம நமக்கு அந்த ஒரு வளர்ச்சி சாத்தியமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி நமக்கு சாத்தியமே இல்லை, கேரக்டர் அந்த வளராது. அதனால அந்த ஒரு பரீட்சை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது என்று நம்ம பார்க்கறோம். அதனால இப்ப இந்த ஒரு எஸ்ஐகேல் யாருக்கு அடையாளமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அதாவது கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. அந்த ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்குன்னா அறிவுரை வாங்கணும், அந்த தேவனுடைய சத்தியத்தின்படி அறிவுரைகள் வாங்கி அந்த சத்தியத்தின்படி சீர்பொருந்தணும். சத்தியத்தின்படி சீர்பொருந்தனா சத்தியத்தை சத்தியமா சொன்னாதான் உள்ளுக்குள்ள போய் கிரியை செய்யும், உள்ள போய் கிரியை செய்யும். அப்ப தாங்கள் வந்து என்ன தவறுக்கு இருக்கவங்கறத வந்து அது கண்ணாடி மாதிரி காமிக்கணும். அப்ப சத்தியத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த உள்ளத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காமிச்சு அது மனதிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது கொண்டு போகும். அப்படி அறிவுறுத்தப்படாத ஒரு கிறிஸ்தவன் இப்போ நிச்சயமாக அந்த நியாயத்திற்குள்ளார போயிடுவான் அப்படிங்கிறது தான் அங்க நம்ம சத்தியத்தை உள்ளதே உள்ளபடியே அங்க சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு காரியமாக இருக்குது. அதே மாதிரி கேட்கிறவங்களும் அது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். நம்ம வந்து கட்டுமுறால எந்த நிலையில நம்ம நிக்கிறோம், ஏதாவது தவறுக்குள்ள இருக்கிறோம்னா அதை நம்ம கரெக்டா நம்ம ஜட்ஜ் பண்ணி சீர்படுத்த வேண்டிய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கு. அதுதான் இருவரை படுத்த 21
நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்பித்தாய்
என்று இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அப்ப நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ வந்து நீதிமானை நீ எச்சரித்துரு. அப்ப அவன் பாவம் செய்யலனா அவனும் பிழைச்சுக்குவான், நீயும் பிழைச்சுக்குவான் அப்படின்ட்டு அவன் சொல்றத பாக்கணும். அப்ப 22 அடுத்த 22 24 வரைக்கும்.
அப்படி அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு.
எல்லாத்தையும் மத்தியில அவரு எசேக்கியல் இருக்காரு. இந்த ஒரு நிலைமையில இருந்துட்டு அவர் தனியா பிரிக்கிறார். தேவன் எசேக்கியலை ஒரு நோக்கத்தோட அங்க அந்த தனங்கள் இருந்து பிரிச்சு அங்க தேவனுடைய செய்தியை தரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தனியா பிரிச்சு அங்க பள்ளத்தாக்கு கூட்டு போறாரு. அங்க தேவனுடைய செய்திகளை கொடுக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ அந்த ஒரு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஆசீர்வாதத்தினுடைய பள்ளத்தாக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ அந்த பள்ளத்தாக்கு போனோடனே அப்ப தேவனுடைய அந்த தரிசனம், மகிமையான தரிசனம் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவரு மூங்குப்புற விழுகிறார். அப்ப விழுந்த உடனே தேவனுடைய ஆவி அவர் மேல வந்து அவரை திடப்படுத்தி அவரை காலூன்று நிக்க செய்தது அப்படின்ட்டு, காலூன்று நிக்க செய்தது அப்படின்னா அந்த பலம் கிடைக்குது. அப்ப தேவனுடைய தரிசனம் வாங்கி சோர்ந்த நிலைமையில் இருக்காரு. அப்போ அவரை வந்து திடப்படுத்தி தேவன் வந்து அந்த காலூன்றி நிக்க செஞ்சுட்டு என்ன சொல்றாரு, நீ போய் உன்னை வீட்டுக்குள்ள போயிட்டு உன்னே அடைத்துக் கொண்டுரு அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அப்ப இது வந்து நமக்கு எடுக்கும்போது பெருகின்ற ஆலோசனைகள், சத்தியத்தினுடைய அந்த ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகள் தான் நமக்கு என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கு. எப்படி அந்த தரிசனம் பார்த்தார் அவர் இசைக்கியல், அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த கிறிஸ்தவனுடைய அந்த ஆலோசனைகள், அந்த சத்தியத்தின் மூலமாக பெறுகின்ற ஆலோசனைகள் அந்த தேவ மகியினுடைய வெளிச்சமாக நமக்கு இருக்கு. அப்ப அந்த ஒரு ஆலோசனைகள் மூலமாக நம்ம அந்த சிக்ஷிக்கப்படணும், கடிந்து கொள்ளப்படணும், அது புத்திபதி நமக்கு சொல்லணும், அது எல்லாமே நமக்குள்ளார அந்த சத்தியம் உள்ளுக்குள்ள போய் பிரிய செய்யணும். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, நம்ம ஆசிரம குழாத்தினுடைய நிலைமையை பொறுத்து பார்த்தோம்னா, உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் நீ அடைத்துக் கொண்டது அப்படின்ட்டு அங்க சொல்றது. அப்ப அது வந்து உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பரிசு தரத்துக்குள்ளார நம்ம இருக்கிறோம். இந்த பரிசு தரத்துக்குள்ளார நம்ம இருந்துட்டு தேவனுடைய அந்த சத்தியங்களை அங்க தியானிச்சுட்டு இருக்கணும். அப்போ அந்த இடத்துல துன்பத்தினுடைய ஒரு காலம், அந்த காலம் இந்த ஒரு துன்பத்தினுடைய காலத்துல நீ வந்து உன்னுடைய சுய நிதானிப்பு இல்லாம நான் கொடுக்கிற ஆகாரத்தை நீ புசிச்சு நீ இரு. அப்ப அது மாதிரி உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீ கதவை நீ மூடிக்க அப்படிங்கறதான், அங்க உன்னுடைய கதவை நீ மூடிக்கொண்டிரு அப்படிங்கறத அடைத்துக் கொண்டிரு அப்படின்னு சொன்ன வார்த்தை. உன்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் சொந்த சுய நிதானிப்பு உனக்கு வேண்டாம், அப்ப நான் கொடுக்கிற ஆலோசனைகள் உனக்கு போதும் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல சொல்றத அங்க நம்ம பார்க்கணும். அப்ப அதான் அந்த 24 வரைக்கும்ல விளக்கமாக இருக்கு. 25-26
இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்ளப் படுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் தளவு விட்டார்.
அப்ப இந்த இடத்துல அவங்க உன்னை வந்து கயிறுகளை போட்டு கட்டப் போகிறாங்க, அதனால நீ அவங்ககிட்ட நீ போக வேண்டாம் அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டு, நான் என்ன செய்யறேன், உன்னுடைய நாவை வந்து மேல் வாயோட ஒட்டிக்க செய்யறேன், அதனால நீ எப்படி இருப்பா ஊம மாதிரி நீ இருப்பாய். அப்ப நான் வந்து உன்னோட பேசும்போது மட்டும் நான் உன்னுடைய வாயை திறப்பேன், மற்ற நேரத்துல நீ அமைதியாரு அப்படின்ட்டு அவங்க சொல்ற. அப்போ நான் சொல்லும்போது மட்டும் இந்த வார்த்தையிலே கர்த்தர் உனக்கு கர்த்தர் சொன்னார் அப்படிங்கறத மட்டும் நீ சொல்லு, மற்ற நேரத்துல நீ வாயை திறக்காத அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இது வந்து நமக்கு அருமையான ஒரு இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த சுயத்துக்கு நம்ம மறித்தவர்களாக இருக்கணும். தேவன் எந்த நேரத்துல எந்த வார்த்தையை சொல்றாரோ அதை மட்டும் பேச வேண்டியது நம்முடைய கடமை. மற்றபடி அந்த எசேக்கியல் சொன்ன மாதிரி நம்முடைய மேல் வாயோட நம்முடைய வாயை ஒட்டித்தான் இருக்கணும். நம்ம வந்து அங்க தேவையில்லாம அங்க பேசக்கூடாது. அப்ப தேவன் வந்து தேவனுடைய அந்த தியானத்துல கர்த்தருடைய அந்த வசனத்துக்குள்ள தியானிச்சுட்டு அவர் வல்லத்திற்காக நம்ம காத்திருக்கும் போது அப்ப தேவன் வந்து சொல்ற வார்த்தைகள் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னாலும் கூட அது அவருடைய ஆவியில நடத்தப்படுகிற விஷயமாக இருக்கும். மற்றபடி அந்த அவருடைய வல்லத்தில் இல்லையா பேசாம நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம தேவனுடைய நாவாக நம்ம இருப்போம். அப்போ அதுலயும் கூட பழைய ஏற்பாட்டுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19 அதிகாரத்துல தோதோம்ல அந்த 3 தூதர்கள் வர்றாங்க ஆபிரகாமுக்கு புத்திர சுவீகாரம் தர்றது, உன்னுடைய சந்ததி உனக்குள்ள பிறக்குன்ட்டு சொல்லிட்டு அந்த சோதோம்ல இருந்து லோத்தை மீட்கிறதுக்காக அங்க வர்றாங்க. அங்க வரும்போது அங்க தூதருடைய வல்லமை அந்த சோதோம்ல தரப்பட்டு ஜனங்கள் வந்து ஒரு கொடிய பாவம் செய்யறதுக்காக அங்க வெளியில அங்க நிற்கும் போது தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க, குற்றாட்டம் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா அந்த டோர் எங்க இருக்குது, டோர் திறந்துட்டு உள்ளுக்குல அந்த தூதர்கள வெளியிலுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ அந்த தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க, கூட்டாட்டம் பண்ணி விடுறதுனால அந்த கதவையே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. விடிய விடிய அவங்க தேடுறாங்க, வெளியிலே தான் நிக்கிறாங்க, வெளி விடிய தேடுறாங்க அந்த டோர் எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த எசேக்கியேல உன் மேல் கைகளை போட்டு உன்னை கட்ட போறாங்க அப்படின்ட்டு அங்க சொல்லும் போது இந்த கயிறு போட்டு யாரு கட்டிருக்க முடியும் அப்படின்னா அந்த எசேக்கியேலை ஒருவேளை பரிசுத்த தூதர்களை வச்சு அங்க எசேக்கியேலை கட்டியிருப்பாங்க. சுயத்துக்காக அவர் வந்து சுயம் மருத்துவ நிலைமையில இருக்கு, உன்னுடைய சொந்த கிரியைகள் நீ வந்து அங்க மருத்துவ நிலைமையில இரு அப்படிங்கறதுக்காக அங்க தேவதூர்கள் அங்க கட்டியிருந்துக்கலாம். அப்ப அதுக்குதான் அடையாளமாக இங்க தேவதூருடைய வல்லமையை குறித்து இந்த சோதனம்ல அங்க செய்யப்பட்ட அந்த அடையாளம் சொல்லப்பட்டதாக அங்க நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி தூதர்களுடைய வல்லமை சோதோம்ல கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது அங்க பார்க்கும். அந்த மாதிரி அந்த பரிசுத்த தூதர்ல ஒரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது அவர்ல காவலாளியும் கூட சொல்லிருக்கு. தானியல்ல நீங்க பாத்தீங்கன்னா தானியல் 4 அதிகாரம் 13 வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாள் ஆனனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கிக்கொண்டேன்.
அதுலயே 17 வசனம் படிக்கணும்.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார்.
காவலாளர்களாக இந்த பூமியில இறங்கி வந்து அநேக காரியங்களை அங்க செஞ்சிருக்காங்க. சோதோம்ல இருந்தது அப்படித்தான் காவலாளியும் சொல்லிருக்கு, எசேக்கியல ஒரு காவலாளியும் சொல்லிருக்கு. அப்ப எசேக்கியனுடைய நிஜமாக இருக்க பாஸ்டர் ரசலையும் கூட காவலாளியாக சொல்லியிருக்காரு. நம்ம பாக்குறோம் அந்த வாசித்தவர் காவல் கோபுரம் சிம்பிளே அந்த காவல் கோபுரம் அப்படின்ட்டு நமக்கு அங்க வச்சிருக்கோம். அதாவது அந்த கடல்ல பிரயாணம் செய்யறவங்களுக்கு அந்த எப்படி நம்ம அந்த கலங்கரை விளக்கம் நம்ம காமிச்சோம். அப்ப அந்த கலங்கரை விளக்கத்தை வச்சுதான் அந்த கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க டைரக்ஷன் பார்த்து வருவாங்க, அதுதான் அந்த கலங்கரை விளக்கம். அது மாதிரிதான் அந்த காவல் கோபுரம் வந்து இந்த உலகத்துல பிரயாணிக்கிறவங்களுக்கு அது காவல் கோபுரம், அது வழி காமிக்குது, அது சத்திய மார்க்கத்தை அது காமிக்கூடியதாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காவலாளியாக பாஸ்டர் இருந்தார். நம்ம இந்த சியோன் மதில்களில் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம காவலாளிகளாக தேவன் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு நிலைமையில் அந்த பாக்குற விஷயங்கள் நான் அதன கையில போட்டு கட்ட போறேன், அப்ப நாவையும் நான் ஒட்டி வச்சிருவேன். இப்ப நான் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் என்னுடைய வாயை திறப்பேன், அது வரைக்கும் நான் பூமியை நான் நீ இருப்பேன். நான் சொல்லும் போது மட்டும் நீ பேசு, அப்ப பேசும்போது என்னென்ன பேசு, கர்த்தராகிய ஆண்டவர் இது சொல்றாரு அப்படிங்கறத நீ சொல்லு அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்ப இந்த ஒரு நிலைமையில நாம இருக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து கேட்டாலும் சரி கேட்காட்டே சரி அவங்க அழகை வீட்டில் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நீ வந்து பேசுற வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் வார்த்தை கொடுத்தாருன்னா பின்னாடி கூட நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். எல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த கிரியைகள் பின்னால அவங்க அது செய்தானா அது சரி இல்ல செய்யலனா அதுக்கான தண்டனைகள் எல்லாமே அது பின்னாடி சேர்ந்து பின்னால வரும் அப்படிங்கறது அதுக்குள்ளார மறந்துக்கிற விஷயமாக இருக்கு. அப்ப கடைசியா அந்த 27 வசனம் கூட நம்ம
உன்னோட பேசும்போது வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இனிமேலை உழைத்தார் என்று அவர்களோடைய சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலந்து விட்டார்.
அப்போ எசேக்கியேல் வந்து அங்க பிரமித்து பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஜனங்கள் வந்து இவருக்கு ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கறத ஜனங்கள் தெரிஞ்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கு என்ன நம்ம நிஜத்துல பார்க்கும்போது, அப்ப நம்ம சுயம் வந்து நமக்குள்ளார மறுத்த நிலைமையில நம்ம ஆவில் நடத்தப்படுறோம், சுபாவ மனுஷன் நமக்குள்ளார மறுத்த நிலைமையிலேயே இருக்கணும். அப்ப அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னா, இவர்கள் வந்து எப்படி இயேசு கிறிஸ்து பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் நம்ம பார்ப்பாங்க. ஏன்னா சுபாவ சிந்தனை நமக்கு செயல்பாடுகள் அங்க ஆவிக்கு ஆவில் நடத்தப்படும் பொழுது சுபாவ சிந்தனை மறித்ததாக இருக்குது. அப்ப அந்த ஒரு நிலைமையில அங்க ஒரு பார்த்தா ஜனங்களுக்கு ஒரு பைத்தியகார மாதிரி தான் அது நிலைமையத்தான் அது இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆவிக்குரிய விஷயம், ஆவியில் நடத்தப்படுற விஷயம். அப்ப எப்படி அந்த எசேக்கியல அந்த பார்த்த ஜனங்கள் அப்ப இவருக்கு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டாங்களோ, அது மாதிரி நம்ம அந்த தேவனுடைய ஆவில வழிநடத்தப்படும் போது, அப்ப நாமும் வந்து இந்த சுயம் மறித்த நிலைமையிலேயே இருக்கும்போது, அப்ப இவங்க நார்மலான ஜனங்கள் இல்ல, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமா இருக்காங்களே, இவங்களுக்குள்ள இவங்க வழிநடத்தப்படுற விஷயம் மற்ற ஜனங்கள் மாதிரி இல்ல அப்படிங்கறத நம்ம தனியா காமிக்கணும். அப்ப நம்மை பாக்குறவங்க தெரியணும், அப்ப இவர்கள் வந்து ஆவில் நடத்தப்படுறாங்க, இவங்க ஆவில் நடத்தப்படுறாங்களாங்க விஷயம் கூட தெரிய வேண்டியதில்ல. சுபாவ சிந்தனை இவங்களுக்குள்ளார இல்ல, இந்த ஒரு மாதிரி ஒரு மருத்துவ நிலைமையில கடைப்பணமாக அந்த ஒரு நிலைமையில அந்த ஆக்சுவலா அந்த ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டுல வரணும்னா இந்த ஒரு நிலைப்பாடு வரணும். நமக்குள்ள உண்மையான தேவசத்தம் சேர்ந்த நிலைப்பாடுனா அந்த சுபாவ சிந்தனை மருத்துவ நிலைமைக்குள்ள போகணும். அந்த ஆவியில வளர வளர அந்த சுபாவ சிந்தனை வந்து மருத்துவ நிலைமைக்குள்ளே வரணும். அப்ப அது வந்து அதான் அதுக்கு இன்னொரு வார்த்தைன்னு சொன்னா அந்த ஊமையின் நிலைமை அப்படிங்கறது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த ஊமை நிலைமை நம்ம இருக்கும்போது அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள மறிச்சிருக்கு, ஆவில நடத்தப்படுறாங்க, அது எல்லாமே சத்தியத்தினுடைய தாக்கம் தான் வெளிப்படுத்தவுடைய, மற்றபடி அவங்க நார்மலான விஷயங்களை அவங்க பேசறதில்லை, நார்மலா மற்றவங்க மாதிரி அவங்க நடந்துக்கிறதில்ல. அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அப்போ எப்போ வந்து கர்த்தர் நம்முடைய நாவை கட்ட அவிழ்க்கிறாரோ அப்ப எல்லாமே நம்ம பேசணும். பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் இவ்வாறு சொன்னார் அப்படிங்கறதுதான் நம்ம பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த இசைக்கியல் மூலமாக அங்க வெளிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தி அதை நாம் பார்த்தோம். துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி. அப்ப அந்த செய்தியை நாமும் அறிவிக்கக்கூடிய பொறுப்பை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது வந்து நம்ம வாயிலையும் ஆகட்டும், நம்முடைய செயலையும் ஆகட்டும், அது வெளிப்படணும். அது தேவன் எந்த சூழ்நிலை கொடுக்காரோ அந்த சூழ்நிலைகள்ல தொடர்ச்சியாக நீங்க நடமாடுகின்ற நிரூபமாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லி. அப்ப நடமாடு நிரூபம்னு என்ன சொல்லுங்க, எபிசல் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப நிரூபம் எப்படி பேசுதோ, நிரூபம் பார்த்தா பேசுதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நம்ம பார்த்தாவே அது பேசணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாவே நம்ம நிரூபமாயிடணும். அதுதான் அங்க கிறிஸ்துவோட நிருபங்கள் நீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவோம். அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த பரிசுத்தாவினால ஏவப்பட்டு தேவன் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம அங்க கேட்கிற செவியுள்ளவங்ககிட்ட பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப அப்படி பேசும்போது அது உண்மையான ஜனங்களை ஒரு சிலர் கேட்பாங்க, அநேகர் கேட்க மாட்டாங்க. அதுதான் அங்க அந்த ஒரு வெளிப்பட்டில் ஒரு வசனம் அங்க சொல்லப்பட்டது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அப்ப பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அந்த அக்னி மற்றும் அந்த கந்தகம் ஆகிய இரண்டாம் மரணத்துல அழிக்கப்படுவான். அதனால இப்ப வந்து நம்ம நம்மை அந்த உண்மையான நிலைப்பாட்டில நம்மை காத்துக்கொள்வதும் அந்த ஒரு நடமாடுகின்ற நிருபமாக நம்ம இருப்பதும் அந்த தேவனுடைய செய்திகளாக நம்ம இருப்பதும் தேவன் நம்மகிட்ட அந்த எதிர்பார்க்கிற விஷயமாக இருக்கு. அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு நம்ம இசைக்கிற மூலமாக தெரிஞ்சுக்கின்ற செய்தியாக இருக்கு. தேவன் தாமே இந்த வசதியை ஆசிரியப்பதாக ஆகும்.